கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரர்களுக்கு கிறிஸ்துக்குள்ள நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமல்ல இன்றைய நாளில் கூட உங்கள் மத்தியில் கலந்து வந்து தேவனுடைய மகாபரிசுமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கிருபையும் இறக்கம் செய்தவனுக்கு நன்றி எடுத்துக்கொண்டு, அதோடு கூட உங்களுடைய உடன் அங்கங்களாகிய ஊட்டியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரருடைய அன்பையும் வாழ்த்தையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இன்றைய நாளில் தேவனுடைய கிருபையில் நாம் பஸ்காவின் நாட்களுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் பஸ்காவை பற்றினதான அந்த தியானத்திலே நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கக்கூடிய பாடம் என்னன்னு பார்க்கும்போது, சகோதரர் வாசித்தவண்ணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:26-27 வசனங்களை நாம் மீண்டுமாக வாசித்து பாடங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம்.
ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள்.
நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்க இன்றைய நாளில் நாம் பார்க்க போறோம். என்ன விஷயம் பார்க்கும்பொழுது, அப்பம் மற்றும் திராட்சரசம் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் குறித்து நம்ம தியானம் செய்யலாம். அதுல அப்பம் பத்தி அநேக பாடங்களை நம்ம கேட்டிருக்கோம். அதுல இன்றைக்கு விசேஷமாக பாத்திரம் பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்யலாம். என்ன ஒரு காரியத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது, இந்த ஒரு பஸ்காவின் நாட்டில் நாம் கர்த்தருடைய பாடுகள் மற்றும் உபதிரவங்களை நாம் என்ன பண்ணுவோன்னு பார்க்கும்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தது வழக்கமான ஒரு. அப்படி இருக்கும்போது கர்த்தரை பற்றி நம்ம அதிகமாக, அவருடைய வாழ்க்கை பற்றி அதிகமாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா இன்றைய நாளில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்குது. அப்படி தெரிஞ்சு கொள்ளும் பட்சத்தில் கர்த்தர் எப்பேற்பட்ட பாடுகளை பற்றார், அதே சமயத்தில் அந்த பாடுகள் அந்த உபத்திரவமாகிய அந்த பாத்திரத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் பானம் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்தை குறித்து இன்றைய நாளில் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் ரொம்ப மிக முக்கியமா கர்த்தருடைய பாடுகளை அதிகமாக உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்பொழுது அதை எழுதியிருக்கார். அது குறித்து நம்ம இன்றைய நாளில் பார்க்க போறோம். தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தின் திட்டத்தின்படி ஆபிரகாம் சந்ததியின் மூலமாக இந்த ஒரு முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறதான இந்த ஒரு திட்டத்தில் தேவன் என்ன பண்ணிருக்கான் பார்க்கும்பொழுது ரெண்டு விதமான சந்ததிகள் பயன்படுத்தியிருக்கார் இல்லைங்களா. ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மணல். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வானத்து நட்சத்திரம் அதில் பார்க்கும்பொழுது கர்த்தர் இயேசுவும் சபை, அதே சமயத்தில் அந்த ஒரு மாம்சீக பகுதி சொல்லும்போது அந்த பூமிக்குரிய பகுதிக்கு இஸ்ரேல் ஜனங்கள், அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை தேவன் பயன்படுத்தினார். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு பின்பாக இரண்டு காலப்பகுதிகளில் தேவன் இந்த ஒரு முழு மனுகுலத்தையும் ஆசீர்வதிக்கத்தான் அந்த மாபெரும் திட்டத்தில் இப்பேற்பட்ட தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் அங்க வச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுல விசேஷமாக என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு பூமிக்குரிய ஒரு பகுதியில தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மனுகுலத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த மாபெரும் திட்டத்தில் அநேகரை தேவன் பயன்படுத்தியிருக்கார். அப்படி அநேகரை பயன்படுத்திருக்கும் போது அதிலும் விசேஷமாக இந்த ஒரு பஸ்காவின் நாட்டில் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு பகுதி எதுன்னு பார்க்கும்பொழுது சங்கீதங்களின் பகுதி இல்லைங்களா. அப்போ சங்கீதங்கள் பகுதியில் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்பொழுது அந்த குமாரன் எப்படியெல்லாம் பாடுபட்டார், அதன் மூலமாக எப்படியெல்லாம் தேவன் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற போறான்ற விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்து உணர்ந்து தன் வாழ்க்கையில அந்த விஷயங்கள் என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கும்பொழுது தாவீது, அது சொல்லும்போது தாவீது ராஜா அவர் எழுதியிருக்கார் அப்படின்ற விஷயத்த நாம் பார்க்கிறோம். அப்படி தேவன் தாவீது ராஜாவை இந்த ஒரு பூமிக்குரிய பாத்திரத்தில் அவர் பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்துறான்னா அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம பாடங்களுக்குள்ள கடந்து செல்வோம். தாவீது இஸ்ரேல்ல மிக முக்கியமான ஒரு ராஜா இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அவர் யாருடைய பையங்க, ஈசாய் இல்லைங்களா. ஈசாய்க்கு எத்தனை பசங்க, எட்டு இல்லைங்களா. எட்டதுல இவரு எட்டாவது இல்லைங்களா, கடைசி பயனாக்கார். அப்போ இந்த கடைசி பயனா இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு பார்க்கும்போது தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்கு எங்க போயிடாரு, அவர் வனாந்தரம் மற்ற காடுகளில் போயிட்டு அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கா. அப்படி இருக்கும்போது தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா, நான் சவுலை என்ன பண்ணிடுறேன் இந்த இதுல இருந்து ராஜாவின்ற ஸ்தானத்துல இருந்து இஸ்ரேலை வழிநடத்தக்கூடிய அந்த ஸ்தானத்துல இருந்து எடுத்துட்டு இப்போ தாவீதை அந்த இடத்துல என்ன பண்ணுங்க சொல்லும்போது சவுல் இருந்த இடத்துல தாவீதை வைக்கிறாருன்னா கண்டிப்பா இல்ல, அதை காட்டிலும் ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாக தாவீதை என்ன பண்ணிருக்காரு தேவன் தெரிந்து கொண்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தை பாக்குறோம். அப்போ தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் என்ன நினைச்சு பார்க்கும்போது நம்ம வேணா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:13 வாசிக்கலாம்.
அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தது.
போதும் சிஸ்டர். அப்போ இந்த நாள்ல பார்க்கும்பொழுது என்ன சொல்றான்னு பார்க்கும்பொழுது, அந்த தாவீத சாமுவேல் தீர்க்கதரிசி இல்லீங்களா, இஸ்ரேல மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அப்ப ஏற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு பார்க்கும்போது, தைல கொம்பில தைலத்தை எடுத்துட்டு வந்து தாவீது மேல அபிஷேகம் பண்றாரு இல்லீங்களா. அப்ப அபிஷேகம் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த சம்பவம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இல்லீங்களா. அப்போ வீட்டுல எட்டு பேரு, அதுவும் சொல்லும் போது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பு எடுத்து வந்து வச்சுட்டு இல்லீங்களா கூப்பிடுறார், உன்னுடைய குமாரர்கள் எல்லாத்தையும் கடந்து போக சொல்லுன்றார். அப்ப கடந்து போகும்போது தன்னுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, தாவீதினுடைய மூத்த சகோதரர்கள் அண்ணன்கள்லாம் ஒவ்வொருத்தரா வர்றார். வரும்போது அவங்க சரீரத்திலையும் இதுலயும் எப்படி இருக்காங்க, ரொம்ப ஜெயஜெண்டிக்கா இருக்காங்க. அப்படி எல்லாம் இருக்கும்போது கூட அவர் எல்லாத்தையும் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா நிச்சயம் தெரிந்து கொள்ள. அப்போ ஈசாயிட்ட சாமுவேல் கேட்பார் இல்லீங்களா, இவ்வளவுதானா உனக்கு பசங்க அப்படி கேட்கும்போது, இல்ல இல்ல எங்க வீட்டுல இன்னொரு பையன் இருக்கா, அவங்க இருக்கான் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். அப்ப பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு கொடுக்கல அந்த வீட்டுல. அதனால அவர் எங்க இருக்காருன்னா, அவர் ஒரு பையன் இருக்குன்றதே ஒரு நினைவே என்ன இருக்குல்ல அவங்களுக்கு, இல்லாத அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா தேவன் இப்பேற்பட்ட தாவீதை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ண சொல்றாரு, வர சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணார்னா அந்த அபிஷேகம் பண்றார். அப்ப பண்ணும்போது தாவீது என்ன வயசுல இருக்குன்னா, ஒரு சின்ன வயசு இல்லீங்களா, தன்னுடைய சகோதரன் மத்தியில அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த விஷயத்தை தாவீது நினைக்கும் போது, இவ்வளவு பேருக்கு இல்லீங்களா தன்னுடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆயிட்டிருக்குனு பார்க்கும்பொழுது, என் வாழ்க்கையில வந்துச்சுட்டு அவர் முடிவு பண்ணிட்டு அந்த அபிஷேகத்தை அவர் என்ன பண்ணலங்க, கடைசி வரைக்கும் அவர் மறக்கவே இல்லை. ஏன்னா கத்தர் அபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்த தெளிவா அவர் புரிஞ்சிட்டார். தெளிவா புரிஞ்சது மாத்திரம் இல்ல, அப்போ அன்றின் நாள்ல இருந்து அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூவேஷன் என்னன்றது அவர் தெளிவா புரிஞ்சிட்டார். புரிஞ்சிட்டு இனி வந்து கத்தர் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கார், இந்த ஒரு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கத்தருக்கு நான் என்ன செய்ய போறேன் என் வாழ்க்கையில. அதே சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் கத்தருடைய அனுமதி இல்லாம இனி நடக்க போகாதுன்றத தாவீது என்ன பண்றாங்க, ரொம்ப தெளிவா புரிஞ்சிட்டார். அப்ப பாருங்க இஸ்ரேல்ல எவ்வளவு முக்கியமான ஒரு ராஜா. இன்னைக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாலே இவ்வளவு ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கு அப்படின்னா, அதே சமயத்தில் பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த அளவுல இஸ்ரேல தூக்கி நிறுத்தினுல யாருடைய பங்கு அதிகமா இருந்துச்சுங்க, தாவீது இல்லைங்களா. தாவீதனுடைய பிரயாசம் இல்லனா இஸ்ரேல் ஜனங்களே அவன் அன்னைக்கு எதிரிகள் மத்தியில நின்றுக்க முடியாது. அப்பேற்பட்டதாக தேவன் என்ன பண்ணார்னா, அந்த ஒரு பூமிக்குரிய பாத்திரத்துல தாவீதை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பயன்படுத்தின விதம் ரொம்ப ஆச்சரியம். அதே சமயத்துல அந்த தாவீது கூட என்றைக்கு கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த நாள் தாவீதனுடைய மரணம் வரைக்கும் என்ன இருக்காதுங்க, மறந்திருக்கவே இருக்காது. அது நினைச்சு அநேக வார்த்தைகள் எழுதியிருக்காரு சங்கீத புஸ்தகங்களை, நம்ம அநேக வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம் இல்லீங்களா. அப்படி இருக்கும்போது அந்த இஸ்ரேல்ல மிக முக்கியமான ஒரு ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றார் பார்க்கும்போது, தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு துன்பம் கண்ணீர் இல்லீங்களா, எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் போயிருக்கார். அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷத்துலயும் இருந்திருக்கார், அதே சமயத்தில் எவ்வளவு வருத்தம் எவ்வளவு துக்கம் எல்லா சூழ்நிலையிலும் பண்ணியிருக்காங்க, கடந்து போயிருக்கார். கடந்து போய் அதை சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல அனுபவமாகி அந்த பாத்திரத்தில் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஒரு பூமிக்குரிய ஒரு பகுதிக்காக அவர் டெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்ப பாத்திரம் சொல்லும் போது என்ன நம்ம நினைச்சக்கூடாது, என்னன்னா ஒரு கத்தர் ஒரு தனி பாத்திரம் வச்சிருக்காரான்னு இல்ல இல்லைங்களா, அது ஒரு பாத்திரம் அப்படின்னா அது அனுபவம். அனுபவமாகிய பாத்திரத்துல தாவீது இந்த ஒரு பூமிக்குரிய ஒரு பகுதிக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சிருக்காரு. அப்ப தேவன் என்னைக்கு அபிஷேகம் பண்ணினாரோ தாவீத அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார், இது நம்ம இனி நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியும், எதுவும் செய்ய முடியாது, கத்தருக்காக நான் முழுவதுமாக ஒப்படைக்கிறேன் சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டார். அப்படி ஒப்படைச்சதுலேருந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்துட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் தேவன் அனுமதிக்காக நடக்கிறது இல்லைன்றத தாவீது தெளிவா என்ன பண்ணிட்டாருங்க, புரிஞ்சுட்டார் இல்லைங்களா. அப்ப பாருங்க அந்த இடத்துல தாவீது ராஜா வாயிட்டாரு, ராஜா வாயிட்டு தேவன் அவருடைய வாழ்க்கையில செஞ்சிட்ட ஒவ்வொரு கிருபைகளையும் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு இல்லீங்களா, தன்னுடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்துல தேவனுடைய கிருபைகளை நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு எழுதினார் இல்லீங்களா. கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்னா எப்படிங்க, ஒரு மருந்து குடிச்சு அப்படி குடிப்போம், அப்படியே கண்ணு மூடிட்டு கப்புன்னு குடிச்சுக்குவோம், அந்த மாதிரி இல்ல இல்லீங்களா. கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த மாதிரி தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள்ல அவர் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி வருத்தத்திலும் சரி தாவீது உணர்ந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில டெஸ்ட் பண்ணிருக்கார். அதான் சொல்றாரு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அவர் சொல்லும்போது, என் பாத்திரம் எப்படி இருக்குங்கம்மா, நிரம்பி வழிகிறது அப்படின்னா என்ன, தண்ணியில நிரப்பி வருதுங்களா இல்லைங்களா. அனுபவமாகிய பாத்திரம் தாவீதுக்கு வந்த அனுபவம் மாதிரி அது நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா கத்தருடைய இந்த மரணத்தை தியானிக்கக்கூடிய இந்த நாட்டில் அதிகமா தாவீது எழுதின வார்த்தைகளை, சங்கீதங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம அதிகமா தியானிக்கிறோம்னா தாவீது எப்படி அந்த வார்த்தைகள் எழுதிருக்க முடியுங்க? தீர்க்க தரிசனத்துல அந்த வாழ்க்கையில உணர்ந்து கத்தருடைய கிருபைகளை டேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காரு, எழுதிருக்காரு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி அதை சொல்லும் போது என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது, என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், கத்தர் கொடுத்துற அனுபவங்கள் அது ரொம்ப விசேஷமான அனுபவங்கள் சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு பூமிக்குரிய ஒரு பகுதிக்கே இல்லைங்களா, அவருக்கு தாவீதுக்கு பரலோகம் தரேன் சொல்லிட்டாருங்களா இல்ல இல்லைங்களா, பூமிக்குரிய ஒரு பகுதி. அப்ப அந்த பூமிக்குரிய பகுதியில தாவீதை கத்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணதுக்காகவே தாவீது முழுவதும் உணர்ந்து கொண்டு கத்தருடைய கிருபைகளை நினைச்சு எழுதினார் இல்லைங்களா? எப்படி எழுதிருக்காருன்னு பார்க்கும்போது ஒரு சமயம் அவரு தன்னுடைய குமாரன் பயந்துட்டு எங்க போறாருங்க, வனாந்தரத்துக்கு போறாரு, காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போகும்போது அந்த சாதாரண பொதுமக்கள் என்ன பண்றாங்க, தாவீதை பார்த்து பேலியாளின் மகனே தொலைந்து போ இல்லைங்களா, அப்படி எடுத்து மண் எடுத்து தூவுறார் ராஜா. அந்த சாதாரண ஜனங்கள் மண் எடுத்து தூவும் போது அவர் எப்படி போயிட்டாருங்க, சரி சாதாரண ஜனங்கள் தான் நீ போய் அவரை வெட்டி போடுன்னு சொன்னாருங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்களும் கோபம் வந்துருச்சு இல்லைங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய படைத்தளபதிக்கு அவர் கோபம் வந்து என்ன பண்ணிட்டாருங்க, நான் போய் அந்த செத்த நான் என்ன பண்ணிடுறேன் இன்னைக்கு வெட்டி போட்டுட்டுமான்னு கேட்டார். ஆனா தாவீது இதை தெளிவா புரிஞ்சிட்டார், கத்தருடைய அனுமதி இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் என்னங்க நடக்காதுன்றத அவர் தெளிவா புரிஞ்சிட்டு நீ சும்மா இல்லைங்களா, தேவன் என்ன பண்றாரு இந்த ஒரு வாழ்க்கையின் பாத்திரத்துல நான் பானம் பண்ணும்படிக்கு இல்லைங்களா, இப்ப ஏற்பட்ட அனுபவங்களுக்குள் நான் கடந்து போகும்படிக்கு தேவன் எனக்கு நியமித்திருக்கிறார், அதனால நீ கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை என்ன பண்ணாரு, டெஸ்ட் பண்ணார். இந்த ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையில கத்தர் தெரிஞ்சு கொண்டு அந்த ஒரு ராஜான்ற ஸ்தானத்துல தாவீது வச்சார். ஆனா வச்சதுதான் தாவீத இந்த ராஜா ஸ்தானத்துல, ஆனா அவருடைய வாழ்க்கையில அவரு உணர்ந்து எழுதக்கூடிய சில வரிகளை நம்ம படிக்கலாம், வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 94:17-19 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் சிஸ்டர்.
கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணுகிறது.
பாருங்க, கர்த்தர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில துணையா இல்லனா என்ன ஆயிட்டு என் ஆத்மா
சீக்கிரமாய்
மௌனத்துல போயிட்டு இருக்கும் இல்லைங்களா. தாவீது இந்த ஒரு பூமிக்குரிய பாத்திரத்துல பானம் பண்ணும் போதே அவர் சொல்லிட்டாரு, ஒரு சமயம் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இல்லாம போயிருந்தாருன்னா இன்னத்துக்கு நான் என்ன இருப்பேன், மறிச்சு போயிருப்பேன் இல்லீங்களா. முடிஞ்சு
என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது.
பாருங்க, என் கால்கள் சறுக்கும் போது வாழ்க்கையின் பாதையில எத்தனையோ முறையா இருக்கலாம் அவருக்கு சறுக்கு என்ன நடக்கிறது பத்தி சொல்லிருக்காருங்களா, எப்படி வாழ்க்கை செஞ்சிருப்பாரு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ராஜா வாயிட்டு அவர் நடந்த அந்த பாதைகள்ல இல்லைங்களா, தேவன் எப்படியெல்லாம் தன்னை காத்துட்டார் அதான் சொல்றார் கத்தர் இல்லீங்களா. என் கால் சறுக்கும் போது கத்தர் என்ன பண்றாருங்க, தாங்கிட்டார் இல்லீங்களா, இல்லனா அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லீங்களா. அநேக முறை ராஜா வாயிட்டு கூட அநேக முறை எதிரிகளால இல்லீங்களா தன்னுடைய சொந்த குமாரனால அப்போ எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அது மாத்திரம் இல்ல, ஏற்கனவே சவுல்னால அநேக பிரச்சனைகள் என்ன பண்ணாரு அவரை சந்திக்க வேண்டியிருந்துச்சு இல்லீங்களா, தன்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உணர்ந்துதான் எழுதுறார். இன்னும் கூட வாசிக்கலாம் சங்கீதம் 56:8 சங்கீதம் 56.
என் அழிச்சல்களை தேவரே எண்ணி இருக்கிறே, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
பாருங்க, என் அழிச்சல்களை என்ன பண்ணிருக்கீங்க தேவரீர், எவ்வளவு அலைஞ்சிருக்கார் தேவன். அந்த ஒரு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கும்போது தாவீதை அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய அலைச்சல் எப்படி இருந்துச்சுங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சா தாவீதனுடைய வாழ்க்கையில இல்லீங்களா. அவர் ஸ்டார்ட் பண்ணி என்னைக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்றைய நாள்ல இருந்து அவருடைய அலைச்சல் என்ன இருக்குங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால அதான் சொல்றாரு, என் கண்ணீரை எங்க வைக்க சொல்றாருங்க, துருத்தில வையுங்க இல்லீங்களா. அதான் சொல்லுவோம் காஸ்ட்லி லிக்யூடு, காஸ்ட்லி லிக்யூட் எங்க வைக்கணுங்களா, அந்த பாட்டில புடிச்சுக்கணும் இல்லீங்களா. காஸ்ட்லி லிக்யூட் அது புடிச்சு வைங்க, எவ்வளவு அளவு இருக்கும் இல்லீங்களா, அந்த அழுந்து அழுந்து எவ்வளவு பாட்டில நிரப்பியிருப்பார் தாவீது இல்லீங்களா. அப்போ அதை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அந்த ஒரு பூமிக்குரிய பாத்திரத்துல இந்த அனுபவமாகிய பாத்திரத்துல அவர் பானம் பண்ணும் போது அது எப்படி இருந்துச்சுன்னா தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவரு உபத்திரவம் துன்பம் இப்படிதான் இருந்துச்சு இல்லீங்களா. அவரு ராஜா பேருக்கு தான் ராஜா, ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு நிம்மதி கூட அவர் என்ன பண்ணலங்க அனுபவிச்சதாக அதிகமாக இல்ல இல்லீங்களா. அந்த ஒரு பாவத்துல அந்த பாவம் செய்யும் போதும் அதே சமயத்துல அந்த கண்ணீர்ல உபத்திரவத்துல எதிரிகளால எல்லாமே பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா அதை சொல்றாரு, என் கண்ணீரை நீங்க துருத்தியில வச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு அளவு பண்ணி வச்சீங்கன்னா நலமா இருக்கும்னு சொல்றாரு இல்லீங்களா. அப்போ எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பார் தாவீது. அதே சமயத்துல அவருடைய வாழ்க்கையில் எழுதுறா பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம் சங்கீதம் 31:10
என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று.
பாருங்க, கத்தர் அபிஷேகம் பண்ணினுடைய மனுஷனுடைய வாழ்க்கை இல்லைங்களா, என்ன சொல்ற, என் பிராணன் சஞ்சலத்தினாலும், எத்தனை நாள் சஞ்சலத்தில் முடிஞ்சோ இல்லீங்களா, என் வாழ்க்கை தவிப்பினால் என்ன ஆச்சுங்க, முடிஞ்சு போச்சு இல்லீங்களா. தாவீது ராஜா, இஸ்ரேலுடைய மாபெரும் ராஜா, அவருடைய ஸ்டேட்மெண்ட், என் வாழ்க்கை சஞ்சலத்தினாலேயே முடிஞ்சிருச்சு இல்லீங்களா. கத்தரை அபிஷேகம் பண்ணின மனுஷன் தான் நானே, ஆனா என் வாழ்க்கையை இந்த அனுபவமாக பாத்திரத்துல நான் பானம் பண்ணும் போது என்ன ஆயிட்டு இருக்குங்க, என் வாழ்க்கை சஞ்சலத்திலே முடிஞ்சிச்சு, தவிப்பிலே என்ன ஆயிடுச்சுங்க, லைஃப் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் இல்லீங்களா. இப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களை எடுத்து அவரை நிறுத்துவதற்காக அந்த தேவனுடைய திட்டத்துல அந்த ஒரு பூமிக்குரிய பாத்திரத்துல இல்லைங்களா, அதை சொல்லும்போது அந்த ஒரு ஸ்தானத்துல தாவீதை ரெடி பண்ணுவதற்கு தேவன் பயன்படுத்தின அந்த விதத்துல தாவீத் தன்னை முழுமையை ஒப்படைச்சார். ஒப்படைச்சு அந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் இல்லைங்களா, அந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணி பண்ணி கடைசியா முடிவில் எழுதினார். என்ன எழுதுனா, அதை சொல்றாரு, என் வாழ்க்கை சஞ்சலிப்பினாலும் தவிப்பினாலும் என்னாச்சுங்க, முடிஞ்சு போயிடுச்சு இல்லீங்களா. அப்போ இப்பேற்பட்டதாக அந்த ஒரு ஓயாமல் பிரயாசப்பட்ட தாவீது எதுக்குன்னா, அந்த ஒரு பூமிக்குரிய ஒரு பகுதிக்கு அப்ப பண்ணும்போது தேவன் அப்படியே மறந்துட்டாருங்களா, சரி தாவீது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நல்ல வேலை செஞ்சுங்க, வெரி குட், அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படி அனுப்பிட்டாரா இல்லீங்களா. ஒரு தளத்தில் என்ன பண்ணுவார் தாவீதுக்கு, நிச்சயமாக அந்த அலைச்சல்களையும் கண்ணீரையும் என்ன பண்ணுவார் தேவன், நிச்சயமா நினைச்சு பார்ப்பாரு இல்லீங்களா. அதை சொல்றாரு தேவன் சொல்லும் போது, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, ஏற்றவன் ஆகணும்னா சும்மா ஆயிட்டாருங்களா, எப்பேற்பட்ட வாழ்க்கையின் பாடங்கள்ல அந்த அனுபவங்கள்ல கடந்து போயிருப்பார். அப்ப அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுடைய கிருபைகளை டேஸ்ட் பண்ணி கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற அந்த வார்த்தை எழுதுனது மாத்திரம் இல்ல, தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் தேவனுடைய கிருபைகளை அவர் டெஸ்ட் பண்ணிருக்கார். அந்த வருத்தம் உபத்திரவம் துன்பம் எல்லாருமே சூழ்நிலையில் அப்படின்னு விஷயத்த நாம் பாக்குறோம். அதை சொல்றாரு, அந்த வார்த்தைகளை உழந்துதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம், இந்த உறுதிமொழி கூட இன்றைய நாளில் வாசித்தீங்களே, அந்த வார்த்தையின் படியாக நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 116:12-14 வசனங்களை,
எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்த
பாருங்களா இல்லீங்களா. இது எப்ப சொல்ல முடியும், ஒரு வாழ்க்கையினுடைய கடைசியில தான் சொல்ல முடியும் இல்லீங்களா. ஒரு வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கையில கத்தர் எனக்கு செய்திட்ட உபகாரங்களுக்காகவும் இல்லீங்களா, எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் திருப்பி எண்ணத்தை செலுத்த முடியும். கத்தர்கிட்ட போயிட்டு இல்லீங்களா தாவீது வந்து என்ன திருப்பி செலுத்த முடியும் சொன்னார், அவர் தான் எழுதினார் இந்த வார்த்தைகளை. அப்ப பாருங்க, அவர் பட்ட பிரயாசங்கள் எல்லாமே தேவன் அதை என்ன பண்றாரு, கணக்குல வச்சிருக்காரு இல்லீங்களா. அதை சொல்றாரு, நான் கத்தின இடத்துல செய்து கொண்ட பொருத்தனையை என்ன
பண்ணுவாருக்கு
இல்லீங்களா, ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துட்டு நிறைவேற்ற தவிர நான் என்ன பேச முடியும். ஏன்னா தாவீதினுடைய வாழ்க்கையில தேவன் எங்காவது கைவிட்டாருங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலை கைவிட்டு இல்லீங்களா, அப்படியே தாவீதை கைவில் விட்டுட்டாரா அப்படின்னா தேவன் என்ன பண்ணலீங்க, எல்லா அனுபவங்களையும் அந்த அனுபவமாகிய பாத்திரத்துல அவர் பானம் பண்ணும்போது தேவன் கூடவே என்ன பண்றாருங்க, இருந்துட்டார். அதான் சொல்றாரு, அந்த கூடவே இருந்துட்டு விஷயங்களை தான் அவர் என்ன பண்றாருன்னா, தன் வாழ்க்கையில நல்லா உணர்ந்து டேஸ்ட் பண்ணி வரி வரியா எழுதி வச்சிருக்கார். நம்ம கூட நமக்கு ஒரு துக்கம் அப்படின்னா எங்க போவோம், உடனே ஒரு சங்கீதத்தை எடுத்து அழகா வாசிப்போம், வாசிச்சா நம்மளுக்கு ஆப்டா அது என்ன இருக்கும், அப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படியே பொருந்திரும், அப்படியே ஆறுதல் ஆயிரும். அப்போ இந்த சூழ்நிலையிலேயே போனவர் எப்படி இருப்பார் இல்லீங்களா, அதை எழுதுறாரு அப்படின்னா அந்த சூழ்நிலைக்குள்ள போய் எழுதியிருக்காரு. அப்போ இன்றைய நாள் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு காரியம் கூட தாவீதினுடைய வார்த்தைகளை அடிப்படையா வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் இல்லீங்களா. அப்போ தேவன் இந்த ஒரு பூமிக்குரிய பாத்திரத்துல தாவீது அதை அனுபவமாகி இந்த பாத்திரத்துல தாவீது பானம் பண்ணும் போது தேவன் எப்படியெல்லாம் கூட இருந்துட்டார், எப்படியெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்த தாவீது உணர்ந்து என்ன பண்ணாரு அந்த இடத்துல எழுதியிருக்காரு அப்படின்னு விஷயத்த பாக்குறோம். அப்போ அதை காட்டிலும் இப்ப விசேஷமான ஒரு பகுதி இல்லீங்களா, ஆவிக்குரிய பகுதி பரலோகத்துல போய் இருக்கிறது, தாவீதுக்கு பரலோகம் கொடுக்கறான்னு சொன்னாருங்களா இல்ல இல்லீங்களா. அப்படி இருக்கும்போது பூமிக்குரிய பகுதிக்கே அவ்வளவு கண்ணீர் இல்லீங்களா, அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு அனுபவங்கள் வாங்க வேண்டியிருந்துச்சு தாவீதினுடைய வாழ்க்கையில. அப்போ நம்ம போறது எங்க, பரலோகம் சொல்றோம் இல்லீங்களா. அப்ப பரலோகம் போகணும்னா சாதாரணமா முடிஞ்சிருமா இல்லீங்களா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ எப்பேற்பட்ட பாத்திரத்துல நம்ம பானம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த அனுபவமாகி பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும் போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இல்லீங்களா. அது சொல்லும் போது இந்த ஒரு பாத்திரம் விசேஷமாக பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்ண போடிய அந்த ஜனங்கள் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மற்றும் சபை இல்லீங்களா ரெண்டு பேருக்கு மாத்திரம் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பூமிக்குரிய பகுதியில் அநேக பாத்திரங்களை பயன்படுத்தும் போது தாவீதுக்கு ஒரு விசேஷ இடத்தை கொடுத்து அதில் அனுபவமாக பாத்திரத்தில் அவர் பானம் பண்ணி அந்த அலைச்சலோடு போய் என்ன பண்ணிட்டாரு, நிதிரைக்கு போயிட்டார் இல்லீங்களா, அலைச்சலோடு போயிட்டார். ஆனா தேவன் எழுப்பி அவருக்கு சமாதானம், பூர்ண சமாதானம் என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பார் இல்லைங்களா. அப்ப நம்ம வந்திருக்கிறது ஒரு விசேஷமான நோக்கத்துக்கு, சாதாரண நோக்கம் இல்ல. இந்த ஒரு பூமிக்குரிய பகுதிக்கோ இல்ல பூமியை சுந்தரிச்சுக்கிறதுக்கோ நம்ம வரல இல்லைங்களா. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? பரலோகத்தின் பகுதி. அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளிகள், உடன் பங்காளிகள். அப்போ இப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தில் வந்திருக்கும் போது இப்போ தேவன் ஒரு விசேஷமான ஒரு பாத்திரம் வச்சிருக்காரு. அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணணும்? கண்டிப்பா பானம் பண்ணணும். அப்ப ஏற்பட்ட பானத்துல பாத்திரத்துல பானம் பண்ணலனா வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போ தேவன் என்ன பண்றார்னா, கர்த்தர் இயேசு மற்றும் சபை இவங்க குடிக்கக்கூடிய பாத்திரம் விசேஷமான பாத்திரம். அந்த பாத்திரத்துல அத சொல்றாரு, ஆவியில ஜென்மிக்கப்பட்டிருக்கிறவருக்கு மாத்திரம் தான் அதுல இடம், வேற யாருக்கு என்ன இல்லைங்க அதுல இடம் இல்ல. ஜென்ம சுபபமான மனுஷனும் கர்த்தருக்காக எவ்வளவு வேணா பிரயாசம் பண்ணலாம், எவ்வளவு லட்சம் வேணா கொடுக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியாதுங்க, வாய்ப்பு இல்ல. கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு அதை சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டு இல்லைங்களா, அந்த பாவங்கள் என்ன பண்ணிருக்கணும், மூடப்பட்டு நீதிமான்கள் ஆகப்பட்டிருக்கணும். அப்போ நீதிமான்கள் ஆகப்பட்டணும்னா வெறுமனே நீதிமான் இல்ல இல்லைங்களா. ஏற்கனவே நம்ம பாத்திரம் நீதிமான் நிலைமையில எத்தனை இருக்குங்க, ரெண்டு விதமான நீதிமான் நிலைமை இருக்குது இல்லைங்களா. அந்த ரெண்டு விதமான நீதிமான் நிலைமையில தேவனிடத்துல ஐக்கியம் கொள்றதுக்கு மாத்திரம் இல்ல, இது என்ன பண்ணுங்க, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் என்ன பண்ணும், மூடப்படணும் இல்லைங்களா. கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தினால நம்ம மூடப்படும் போது அப்போ மூடப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு மாத்திரமாக அதுல வாய்ப்பு இல்லைங்களா. ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், அப்போ புது சிந்தையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே அந்த கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதம், மற்ற யாருக்குமே இந்த கிடையாது. அப்போ இதே தான் நம்ம நம்மளுக்கு பொருத்தி பார்க்க வேண்டியதான். கர்த்தர் மற்றும் சபைக்காக தேவன் அருமையான தீர்க்கதரிசன மூலமா தாவீது மூலமா சொன்ன அந்த வார்த்தைகளை மீண்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 116:12-13 வாசிக்கலாம்.
எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
பாருங்க, அப்போ எப்படி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதே போல கர்த்தர் இயேசு மற்றும் சபை என்ன பண்ண போறாங்க, அபிஷேகம் பண்ண போறாங்க இல்லைங்களா. அப்போ அன்னைக்கு தாவீது மரணம் வரைக்கும் அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணல, அவரு மறக்கல, ஒவ்வொரு நாள் நினைச்சு பார்த்தா தேவன் என்ன என்ன பண்ணிருக்காரு, அபிஷேகம் பண்ணிருக்கார் இல்லைங்களா. அந்த அபிஷேகத்தினுடைய வேல்வி என்னன்றத சவுல் இறந்து போயிடுறாரு, வந்து ஒரு நியூஸ் ஒருத்தர் கொடுக்க வருவாருங்க, என்ன கொடுப்பாருங்க, அவர் ரொம்ப முடியாது இருந்தாரு. அப்போ அவர் கத்தி எடுத்து என்ன பண்ண சொல்றாரு, வெட்ட சொன்னார், நான் என்ன பண்ணிட்டேன், வெட்டிட்டு அப்படி சொல்வார் இல்லைங்களா. அப்போ சொல்லும் போது உடனே சொன்னார், ரொம்ப சந்தோஷம் சொன்னாரா, கத்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் எப்படி கை வைக்கலாம், அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூஸ் அவருக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ அதே வார்த்தைகள் தான் நமக்கு கூட சேம், கர்த்தர் இயேசு மற்றும் சபை அந்த ஒரே சரீரம், ரெண்டு பேரும் குடிக்கக்கூடிய பாத்திரத்துல அந்த ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணணும்னா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும் இல்லைங்களா. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குங்களா, பண்ணிருக்கணுமா, பண்ணப்பட்டிருக்குங்களா, நம்ம அவையில ஜென்பிக்கப்பட்டிருக்குமா, ஒரு டவுட்டா தான் இருக்கு இல்லைங்களா. சொல்றீங்களா, கண்டிப்பா நம்ம உறுதியோட சொல்லணும் இல்லைங்களா. அப்போ ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த கர்த்தரேசுவோடு இல்லைங்களா, அந்த உடன் சுதந்திரனாகக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கணும் இல்லைங்களா, நம்மளுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டிருக்கணும். அப்போ இப்பேற்பட்டதாக அந்த நிலைமையில இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்பொழுது அந்த பாத்திரத்துல பானம் பண்ணலாம். ஏன்னா கர்த்தரேசு தன்னுடைய உடன்படிக்கையில இல்லைங்களா, எப்ப அந்த கான்சக்ரேஷன் பண்ணாரோ அந்த 30வது வயசுல அன்றைய நாள்ல இருந்து அந்த பாத்திரத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சாருங்க, பானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சார் இல்லைங்களா. அப்போ அதே போலதான் நம்ம கூட என்ன பண்றோம்னா, கர்த்தர் இயேசு கூட சேர்ந்து அந்த 30வது வயசுல என்ன பண்ண போறோம், அந்த 30வது வயசுல சொல்லுமா, கர்த்தர் இயேசு என்ன பாத்திரத்துல பானம் பண்ணாரோ சேம் அதே பாத்திரத்துல பானம் பண்றோம், ஆனா காலப்பகுதிகள் மாத்திரம் வித்தியாசப்படுது இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி அந்த பானம் பண்ணும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது இல்லைங்களா. அந்த கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு பானம் பண்ண நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு பார்க்கும்போது அது பாருங்க, தாவீது அன்னைக்கு அவர் வீட்டுல எப்படி இருந்தாருங்க, தேவனுடைய வீட்டுல எப்படி இருப்பாங்க, அவங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வேலைக்காரங்க இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வேலைக்காரங்க. அப்ப வேலைக்காரங்களுக்கு வீட்டுக்கு வரான்னு வச்சுங்க இல்லைங்களா, அதை சொல்லும் போது இந்த ஊர்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த வேலைக்காரனுக்கும் எஜமான் சாப்பிட்ற பாத்திரத்தையும் அதுலயே சேம் கொடுப்பாருங்களா, சாப்பாடு அப்படி கேட்டா என்ன பண்ணுவாங்க, தண்ணி கேட்டா என்ன பண்ணுவாருங்க, வேற பாத்திரம் கொடுப்பா, அதே பாத்திரம் எடுத்து கொடுத்து வர, வேற பாத்திரம் கொடுப்பா இல்லைங்களா, ஏதோ ஒரு அலுமினிய பாத்திரமோ ஏதோ எடுத்து வந்து அப்படி கொடுப்பாங்க. அதே வீட்டுல ஓனருக்கெல்லாம் குமாரங்களுக்கு வேற பாத்திரம் இல்லைங்களா. அப்ப பாருங்க, வேலைக்காரன் குடிச்ச பாத்திரத்தையும் அது தாவீது குடிச்சிட்டு அந்த பாத்திரத்தினுடைய வரிகளை அவர் விரிக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தன்னுடைய வாழ்க்கையில அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது. அப்ப பாருங்க, அதை காட்டிலும் வேலைக்கார குடிக்கிற பாத்திரம் இல்லது, இது வீட்டு உரிமையாளர்கள் என்ன பண்ணுதுங்க, யூஸ் பண்ற பாத்திரம். அப்போ இந்த பாத்திரத்துல அவங்க குடிக்கும் போது எப்படி இருக்குன்னா, அந்த வேலைக்காரர்கள் இல்ல குமாரர்களாக இல்லைங்களா? அந்த குமாரனாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசுவோடு கூட சேர்ந்து அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில அந்த பாத்திரத்துல பானம் பண்றது இல்லைங்களா? அப்ப பானம் பண்றதுனா என்ன பானம் பண்றதுங்க? நம்முடைய கான்சக்ரேஷன் இல்லைங்களா? கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்றதுன்னா நம்ம ஏதோ கர்த்தர் ஒரு தனி பாத்திரம் வச்சிருக்காரு அதுல போயிட்டு பானம் பண்றது இல்ல இல்லைங்களா? பாத்திரத்துல ஏதாவது டேஸ்ட் இருக்குங்களா? பாத்திரத்துல ஏதாவது டேஸ்ட் இருக்கா? ஒரு டேஸ்ட் இல்ல. ஆனா நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருங்க? ஒரு பாத்திரம் தேவனுடைய ஆலயத்துல இருந்து எடுத்து வந்த பாத்திரத்துல தான் நான் என்ன பண்ணுவோம், குடிக்கணும்னு எடுத்து வந்தார் இல்லைங்களா? அந்த மாதிரி இது கூட ஒரு கத்தருக்கு குடிச்ச பாத்திரம் அதே பாத்திரத்துல நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு பாத்திரம் இருக்குங்களா? அப்படி இல்ல இல்லைங்களா? அதை சொல்றாரு, நம்முடைய கான்சிக்ரேஷன், நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நாம் நம்முடைய அந்த ஒரு அனுபவங்கள் இல்லைங்களா? எப்பேற்பட்ட அனுபவங்கள்னா கத்தருக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையின் அனுபவங்கள், அந்த அனுபவமாகி பாத்திரத்துல நம்ம என்ன பண்ணுங்க, பானம் பண்ணணும். அப்போ அது சொல்றாரு, இந்த ஒரு பாத்திரம் விசேஷமான பாத்திரம், கர்த்தர் இயேசு மற்றும் சபை ரெண்டு பேருக்கே உரிய பாத்திரம். இதுல கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு பார்க்கும் பொழுது நமக்கு முன்மாதிரியாக இருந்து அவர் அந்த பாத்திரத்துல என்ன பண்ணாரு, பானம் பண்ணிட்டு போயிட்டார். பண்ணிட்டாருங்களா? பானம் பண்ணாரா பண்ணலீங்களா? மீதி வச்சுட்டு போயிட்டாரா? எல்லாம் முடிஞ்சு இல்லைங்களா? கடைசியா சொன்னார் எல்லாம் முடிந்தது. அந்த பாத்திரத்துல பிதா ஃபுல் பண்ணி கொடுத்தார். ஒரு கப் நிறைய ஊத்தி நாங்க அப்படி கொடுத்தார். குடுக்கும் போது அவர் வாங்கிட்டு என்ன பண்ணாருங்க, வாங்கி குடிச்சார். குடிச்சிட்டு கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு கடைசியா சில்வாரியில இல்லைங்களா, சிலுவையில கல்வாரியில என்ன பண்ணாருங்க, அங்க எல்லாம் முடிந்தது, எல்லாம் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பாத்திரத்துக்கு கொடுத்தார் இல்லைங்களா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல கத்தர் குடிச்ச அதே பாத்திரத்துல, சேம் அதே பாத்திரத்துல நம்ம கூட பானம் பண்ண வந்திருக்கோம். ஆனா அவர் குடிச்ச பாத்திரமா அப்படின்னா அன்றைய காலப்பகுதி வேற, இன்றைய காலப்பகுதி வேற இல்லைங்களா? வித்தியாசம் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஒரே பாத்திரம் தான், ஆனா தனித்தனி கப்புன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணிக்கலாம், ஒரே பாத்திரத்தை எடுத்துக்கங்க, ஆனா அந்த பாத்திரம் எப்படி இருக்கு, தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கு இண்டிவிஜுவல் கப்பு. இந்த தனிப்பட்ட கப்புல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கீங்க, பானம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கத்தர் வாழ்ந்துட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாக இல்லைங்களா, அவர் அந்த பாத்திரத்துல அருமையா பானம் பண்ணிட்டு போயிட்டார். அப்ப நம்ம கூட அதே சேம் பாத்திரத்துல பானம் பண்றோம்னா நம்ம வந்திருக்கோம் இவ்வளவு பின்னாடி இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம் பார்க்கும்போது அதே சேம் பாத்திரம் தான், ஆனா தனிப்பட்ட பாத்திரம். ஒரு எக்லிஷாக்கு மொத்தமா ஒரே பாத்திரங்களா? தனிப்பட்ட பாத்திரம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் எக்லிஷால இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் தனிப்பட்ட பாத்திரம். சரிங்க, நாங்க ஒரே ஃபேமிலி குடும்பமா இருக்கோம், எங்களுக்கு ஒரு கப்பு கொடுத்துருங்க போதும், சொல்ல முடியுங்களா? கணவனுக்கு தனி கப்பு, மனைவிக்கு தனி கப்பு இல்லைங்களா? அதே சொல்ல சகோதரனுக்கு சகோதரிக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்குமே அந்த தனிப்பட்ட கப்பை என்ன பண்றாரு, நம்ம கொடுத்துறாரு. அப்போ இந்த தனிப்பட்ட கப்புல பானம் பண்ணணும், கர்த்தர் இயேசுவோடு கூட நம்ம பானம் பண்ணணும். அப்ப பானம் பண்ணாவிட்டா என்ன பண்ண முடியாதுன்னு பார்க்கும்பொழுது அதை சொல்றாரு, ரெண்டு விதமான பாத்திரம் இருக்குது இல்லைங்களா? ரெண்டு பாத்திரம் இந்த இப்போ கர்த்தர் இயேசுவோடு கூட இந்த ஒரு பாடுகள் உபத்திரம்ன்ற பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணலனா இதுக்கப்புறம் ராஜ்யத்துல நவமானதாய் இன்னொரு பாத்திரம் என்ன பண்ண போறாருங்க, கொடுக்கிறாரு இல்லைங்களா? நவமானதாய் அந்த பாத்திரம் கொடுக்கும்போது எப்படி இருக்குங்க? அது கூட பாத்திரம், அது எப்படிப்பட்ட பாத்திரம், கனம் மகிமை அழியாமை அந்த அனுபவத்துக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும் இல்லைங்களா? அவன் பாருங்க, அந்த ஒரு அப்பேற்பட்டதான் அந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணணும் அப்படின்னா இப்ப கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணணும், கர்த்தர் இயேசுவோட நம்ம பானம் பண்றதுக்கு தயாரா இல்லைங்களா? தயாரான்றத நம்ம ஒரு கேள்வியாக வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த பாத்திரம் சாதாரண பாத்திரம் இல்ல. ஏன்னா இந்த பாத்திரம் சொல்லும் போது ரொம்ப விசேஷமான பாத்திரம், கான்சக்ரேஷன், அந்த அர்ப்பணிப்பு. அதே சமயத்துல பிதா கொடுத்த பாத்திரம், இந்த பாத்திரத்துல பானம் பண்றதுக்கே விசேஷ தகுதிகள் வேணும். அப்போ இதெல்லாம் பெற்றுக்கொண்டு அது சொல்லும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டால் ஒழிய இந்த பாத்திரத்தை என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. அப்போ இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் பார்க்கலாம் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அதே சமயத்துல கத்தர் பானம் பண்ணிட்டாரு, அவர்கிட்ட கேட்கலாம் இல்லைங்களா? கத்திட்டு போய் கேட்கலாம், கத்த நீங்க பானம் பண்ணிட்டீங்க அந்த பாத்திரத்துல, அந்த பானம் பண்ணும்போது அந்த பாதி கப்பு குடிச்சிருப்பீங்களே இல்ல, அதுல கால்வாசி குடிச்சிங்களே, அப்ப டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? அந்த டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த அனுபவமாக பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணினீங்களே, பண்ணும்போது அதனுடைய விஷயங்களை எங்களுக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கோன்ட்டு நம்ம பாக்கலாம். ஏன்னா கத்தருடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம்னா மெடிடேஷன் பண்ணும், சும்மா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையின் பாத்திரத்துல அந்த அனுபவங்களை நம்ம கண்முன்பாக நிறுத்தினாதான் நமக்கும் இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது எப்பேற்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நம்ம போகுவோம், எப்பேற்பட்ட அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோன்றத நம்ம மெடிடேஷன் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போ கத்தர் இடத்துல அவருடைய அனுபவமாகிய பாத்திரத்துல அவர் பானம் பண்ணும்போது எப்படி அந்த ஒவ்வொரு நாளும் பானம் பண்ணிட்டார் அந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, கர்த்தருடைய பாத்திரத்துல அவர் பானம் பண்ணும்போது என்ன மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டாரு, என்ன மாதிரி அனுபவத்துக்குள்ள அவர் கடந்து செஞ்சிட்டாரு அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணார் 30வது வயசுல இல்லீங்களா, கல்வாரியில பினிஷ் பண்ணார். அப்ப 30வது வயசு ஸ்டார்ட் பண்ணி அந்த யோர்தான்ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிச்சாருங்க, கல்வாரியில முடிச்சார். அப்ப பாருங்க, அந்த 30 வயசுல தன்னுடைய பாத்திரத்துல அவர் பானம் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறார். 30வது வயசுல வந்துட்டு தண்ணியில கால் வைக்கிறார் இல்லீங்களா. வேணா வாசிக்கலாங்க, மத்தே 3:17
அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தார்.
பாருங்க, அன்னை நாள்ல என்ன பண்ணாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டாருங்களா, அவரு கத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எப்படி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது காட்டிலும் விசேஷமான அபிஷேகம். அப்போ அவர் போயிட்டு அந்த பாத்திரத்தை என்ன பண்ணாருங்க, அதே சேம் பாத்திரம் வாங்கிட்டார் இல்லீங்களா. கத்தருடைய பாத்திரத்தை வாங்கிட்டு இப்ப என்ன பண்ணாரா, கத்தர் என்ன என்ன பண்ணார், தெரிஞ்சு கொண்டார் இல்லீங்களா, தேவன் தெரிஞ்சு கொண்டார்ன்ற அந்த விஷயத்தை அவரு உணர்ந்து கொண்டு 30வது வயசுல கத்தர் இயேசு கான்சன்ட்ரேஷன் பண்றார். கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த பாத்திரத்தை நிரப்பி ஃபுல்ல கப்பு நிறைய நிரப்பி இன்னாங்க அப்படி கொடுத்தார். கொடுக்கும்போது அவர் வாங்கி பார்த்துட்டு பாத்திரத்தை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குது, இதெல்லாம் எப்படிதான் பானம் பண்ண முடியுமோ, பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படி சொன்னாரா, எப்படி சொன்னாரு, அந்த பாத்திரத்தை பார்த்து வாங்கும் போது கப்பு வாங்கும் போது சந்தோஷமா வாங்கினாருங்கம்மா. அந்த பாத்திரத்தை வாங்கும் போது எங்க அப்பா கொடுத்த பாத்திரம் இது, அதனால எங்க அப்பா அவருடைய சித்தம் செய்யறதுக்காக நான் எப்படி வரேன். வாசிக்கலாம் எபிரேயர் 10:8-9 வாசிக்கலாம்.
நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை
இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுழல் என்னை குறித்து எழுதியிருக்க சொன்னார் இல்லீங்களா. இதோ உம்முடைய சித்தம் செய்கிற வருகிறேன்னா அது சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா வந்தாருங்கம்மா. பிதாவினுடைய சித்தம் செய்யறதுக்கு எப்படி வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா வந்தார். அப்போ பாத்திரம் ரொம்ப கஷ்டமான பாத்திரம், பாடுகள் உபத்திரம் கசப்பு இல்லைங்களா, சாதாரண பாத்திரம் இல்ல. இந்த பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு தைரியம் வேணும். அப்போ கர்த்தர் இயேசு இந்த பாத்திரத்தை எடுத்தார்னா துக்கத்தோடு பயந்துட்டு இல்ல, ரொம்ப சந்தோஷத்தோடு போயிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்தார். எடுத்துட்டு அப்படியே எடுத்து வாயில் அப்படி அப்படியே லைட்டா அப்படி வாயில் வைக்கிறார். வச்ச உடனே யோர்தான்ல இறங்கினார். இறங்கி முடிச்சோடனே எங்க போயிட்டாருங்க, வனாந்தரம். பாருங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில அனுபவமாக்கி பாத்திரத்துல அவர் சிப் லைட்டா அப்படியே ஒரு சிப் வச்சோடனே எங்க போயிச்சு வாழ்க்கை, வனாந்தரம் இல்லைங்களா. எப்படி இருந்துச்சு கர்த்தருடைய வாழ்க்கை, எப்படி இருந்துச்சு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இருந்துச்சுன்னா தாவீது பேசின வார்த்தைகளை காட்டிலும் கர்த்தருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க, ரொம்ப விசேஷமா இருந்துச்சு இல்லீங்களா. அதான் வருத்தம் உபத்திரம் பாடு இல்லீங்களா, இதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் குறைவே கிடையாது, எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க, கம்ப்ளீட்டா இருந்துச்சு. அப்போ அதை சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு கர்த்தருடைய தன்னை அந்த ஒரு அர்ப்பணிப்பு செஞ்சார். எப்படின்னா அந்த பேப்டிசம் எடுக்கும் போது கான்சன்ட்ரேஷன் பண்ணார், முழு அர்ப்பணிப்பு செஞ்சிட்டார். ஏதோ பாதி செஞ்சிட்டாருங்களா, முழு அர்ப்பணிப்பு. அப்போ முழு அர்ப்பணிப்பு யாரு செய்யறாரோ அவருக்கு தான் பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது. பாதி அர்ப்பணிப்பு பண்றவருக்கு என்ன இல்லைங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கலாம், அநேகர் உடன்படிக்கை செஞ்சிருக்கலாம், அந்த பாதி உடன்படிக்கை பண்ணவரு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா. கத்தர் பாருங்க, தன்னை முழு அர்ப்பணிப்பு அந்த யோர்தான்ல என்னைக்கு அந்த முடிவு செஞ்சாரோ அன்றைய நாள்ல இருந்து பானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார். நம்ம பானம் பண்ணிருக்கோங்களா, கத்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணிருக்கோங்களா, அனுபவமாகிய பாத்திரத்துல பானம் பண்ணிருக்கோங்களா. அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணும், கத்தர் என்ன பண்ணிட்டார்னா கான்சன்ட்ரேஷன் முழு அர்ப்பணிப்பு செஞ்சு அந்த 30வது வயசு ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண உடனே வனாந்தரம். அப்போ இந்த ஒரு வனாந்தரம் அவர்தான் சொல்லும் போது எப்படி போயிட்டான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தேவன் என்ன பண்றான்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்துறாரு. எப்படி இருந்துச்சுன்னா கத்தர் இயேசுனுடைய வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே நீங்க எல்லாம் டேபர்னக்கல் படிச்சிருப்பீங்க, ஆசரிப்பு கூடாரம் படிச்சிருப்பீங்க. அதுல அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல கருப்பா இருக்குங்களே, கருப்பா இருக்கக்கூடிய அந்த தோல் எது எது ஓடுதுங்க, அது சீல்ஸ் இல்லீங்களா. சீல் சொல்லும் போது ஒரு நீர்வாழ் உயிரினத்தினுடைய ஒரு தோல் அது இல்லீங்களா. நீர்வாழ் உயிரினத்தினுடைய தோல் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அங்க வந்துச்சுங்க, அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, தோல் எடுத்துட்டு வந்து அதுல தச்சு எடுத்து பண்ணி அதுல போட்டிருக்காங்க இல்லீங்களா. அப்போ ஆசரிப்பு கூட போட்டிருக்கக்கூடிய அந்த இது வந்து என்ன கேட்கும்போது நீர்வாழ் அந்த உயிரினத்தினுடைய தோல். அப்ப இது எது அடையப்படுச்சுங்க, கத்திரியேசனுடைய வாழ்க்கை இல்லீங்களா. எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது பரலோகத்துல அவர் எப்படி இருந்தார்னா எல்லா தூதர்களுக்கும் மேலாக இல்லீங்களா, எப்படி இருந்திருக்கும் அவருடைய வாழ்க்கை. அப்போ அந்த அப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருந்தவரை கொண்டு வந்து எங்க வந்துட்டாங்க, பூமிக்கு ஒன்று இது எப்படி அதான் சொல்றாரு, இதை ஒப்பிட்டு சொல்றதுதான் அவருடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா, டேபர்நாக்கள் இருக்கிற வனாந்தரம், வனாந்தரத்தில் வெயில் எப்படி இருக்குங்க, பயங்கரமா அடிக்கும், நல்லா ஹீட் இருக்கும், நல்லா வெயில் இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஒரு நீர்வாழ் உயிரினத்தை எடுத்து வந்து வெயில போட்டா எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ள போகும்போது இல்லைங்களா, ஒரு சீல் எப்படி இருக்கும் அது பாக்குறக்கே ரொம்ப வலுவலுன்னு இருக்கும், தண்ணியில போகும்போது அழகாக அப்படி என்ன பண்ணுங்க அப்படியே நெனைச்சு போயிட்டு இருக்கும், அது மேல கூட உடம்பு மேல என்ன இருக்கும், நல்ல ஜெல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தண்ணி கூட அதுக்கு என்னங்க அது ஓட்டாது, நீந்தருக்கு எதாவது கஷ்டப்படுங்களா, அழகாக என்ன பண்ணிருக்கோம் போயிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க இதனுடைய சாப்ட்னஸ், இதனுடைய அந்த ஒரு மிருதுவான தன்மை இதெல்லாம் இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து அப்படியே வெயில போட்டா எப்படி இருக்கும், அந்த வனாந்தரத்துல எப்படி அப்படியே சந்தோஷமா இருக்குங்களா, அப்பா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படி சொல்லுங்க, என்ன பண்ணுவோம் துடி துடிச்சு இறந்துரும் இல்லைங்களா, துடிச்சு துடிச்சு இறந்துரும். அப்ப பாருங்க அதாவது இதுதான் நேரத்தில் கர்த்தருடைய வாழ்க்கைக்கு நீங்க பொறுத்திக்கணும்னு சொல்றாரு. எப்படி பொறுத்திங்கன்னா கர்த்தருடைய வாழ்க்கை என்னைக்கு அந்த அனுபவமாகிய பாத்திரத்துல கர்த்தருடைய பாத்திரத்துல அவர் பானம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரோ, அந்த கப்பல குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரோ நம்முடைய கர்த்தர், அவருடைய வாழ்க்கை அப்படியே வனாந்தரமா மாறிச்சு இல்லைங்களா, துடி துடிச்சு சாக வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன ஆச்சுங்க போருக்கு ஆச்சு இல்லைங்களா. அப்போ உடனே அந்த மாற்றம் என்னாச்சுன்னா, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கே எங்க போயிட்டாருங்க, வனாந்தரம் இல்லைங்களா. வந்த அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, அந்த நிலைமையெல்லாம் விட்டுட்டு நேரா வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கை. இது வரைக்கும் வாழ்க்கை செஞ்சது கிடையாது, இது வரைக்கும் ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கோம். என்னைக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் அந்த பாத்திரத்துல இல்லைங்களா, அந்த அனுபவமாகிய பாத்திரத்துல நம்ம பானம் பண்றோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆயிருங்க, முற்றிலும் மாறுபட்ட நிலைமையாயிரும். சேம் அதே மாதிரி எப்படி பழைய வாழ்க்கை இருந்துச்சோ அதே மாதிரி பண்ண முடியுங்களா, கத்தர் அப்படியே பரலோகத்துல ரொம்ப சந்தோஷமா எல்லா தூதலுக்கு மேல இருந்தாரு அதே நிலைமையில வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுங்களா அப்படின்னா, அது பிதாவுடைய பாத்திரம் இல்ல இல்லைங்களா. அந்த பிதா கொடுத்த பாத்திரத்துல அவர் பானம் பண்ணும் போது முற்றிலும் வித்தியாசமானது, அதை சொல்லும் போது அதுக்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கை அவர் என்ன பண்ண வேண்டியது செய்ய வேண்டியது. அந்த சாதாரண ஜனங்கள், அது சொல்லும் சாதாரண ஜனங்களா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த காட்டு முன்னாடி மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில, அந்த ஜனங்கள் மத்தியில போயிட்டு என்ன பண்ணுங்க, தேவனுடைய மகா பரிசுமான சத்தியத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கு, பகிர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப போயிட்டு சத்தியத்தை கொடுத்தா உடனே அந்த ஜனங்கள், ஓ நல்லா அருமையா பேசுறீங்க, ரொம்ப அருமையா இருக்குது கர்த்தருடைய வார்த்தைகள் நாங்க கேட்கிறோம் அப்படி சொன்னாருங்களா, என்ன சொன்னாருங்க இல்லைங்களா. ஒரு சம்பவத்தை நீங்க வேணா வாசிங்க, யோவான் 8:32.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
பாருங்க சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, எவ்வளவு அருமையான சத்தியம் இல்லைங்களா. சத்தியத்தை சொன்னார், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்து நீங்க மரணம் பாவம்ன்ற அடிமைத்தனத்தில் இருக்கீங்க, இது சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது உங்களுக்கு என்ன இருக்கு, விடுதலை இருக்கணும் அப்படிங்களா. ரொம்ப சந்தோஷம், மரணத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, நாங்க உடனே ஏத்துக்கிறோம் அப்படி சொன்னாருங்களா, என்ன பண்ணாங்க, நாங்க ஒரு காலம் ஒருத்தருக்கும் அடிமைகளா இருந்தது இல்ல அப்படி சொல்லிட்டாரு. அப்போ இப்படியே பேசிட்டு இருக்கோம், கத்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா, கத்தர பயங்கரமாக கோவப்படுத்திருக்காரு. கத்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, அவரே கோவப்படுத்தி அவரே திட்டிருக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி திட்டிருக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, சாதாரண திட்டிருக்க ஆரம்பிக்கல, பிசாசுக்கு பிறந்தவங்களேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பிசாசுக்கு பிறந்தவங்களேன்னு சத்தம் போடணும்னா கத்தரை என்ன அளவுக்கு டென்ஷன் பண்ணிருக்குன்னு பாருங்க. அப்ப பாருங்க கத்தருடைய மகாபரிசுமான வார்த்தைகள் அவர் மத்தியில் பேசும்போது கத்தரை இந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, உச்சகட்டமா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படி டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, வேணா வசனம் வாசிக்கலாம், யோவான் 8:41.
நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள்.
பாருங்க அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நான் என்னுடைய பிதாவினுடைய வார்த்தைகளை பேசி அவருக்கு நான் மகிமை சேர்க்கக்காக வந்திருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. எப்படி இன்சல்ட் பண்றீங்கன்னா, பேய் பிடிச்சவன் சொல்றீங்க, பேல்செபூலின் தலைவன் சொல்றீங்க, எல்லாம் பிசாசனுடைய வல்லமையில தானே சரி, எந்த ஒரு அற்புதம் செஞ்சா கூட தேவன் பேர்ல அவர் செஞ்சிட்டாரு, அவைய ஏத்துக்கலாம் அப்படி செய்யல இல்லைங்களா. எல்லாம் சொல்லிட்டாரு இது பிசாசினால நடக்குது, நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க நம்பாதீங்க சொல்றாரு. இப்படி எல்லாம் பேசிட்டுனா கூட பரவாயில்ல, கடைசி சொல்லிட்டாரு நாங்க உன்ன மாதிரி என்ன பண்ணல, வேசித்தனத்தினால பிறக்கலன்னு சொல்றாரு. அப்ப கத்திரியேசு வேசித்தனத்துல பிறந்தாரா, பரிசுத்தாவினால பிறந்தார் இல்லைங்களா. ஆனா இஸ்ரேலுங்க சொல்ல முடியுங்களா, நான் பரிசுத்தாவியில் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன எப்படி நினைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மரியாள் யோசேப்பு இவர்கள் கூடி வரும் முன்னே கத்தர் என்ன பண்ற கர்ப்பம் தரிச்ச விஷயம் தெரியுங்களா, தெரியும். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமோ ஆயிட்டு இருக்குது, இப்படித்தான் அவங்களுடைய பார்வை என்ன இருக்கும் இருக்கும் மூலியம் கத்தர் பரிசுத்தாவினால ஜனிப்பிக்கப்பட்டு அந்த இடத்துல உற்பத்தி ஆயிட்டாரு யாராவது தெரியுங்களா, யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. அதனால தான் சொல்லிட்டாரு நீங்க எப்படி பிறந்திருக்க, வேசித்தனத்தினால பிறந்திருக்க, உன்ன மாதிரி உங்க அம்மா என்ன பண்றாங்க, தகப்பன் வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கெட்ட நடத்தினால என்ன பண்றாங்க பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிறப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப பேசின உடனே கத்திர என்ன பண்ணிருப்பாருங்க, அதான் சொல்றாரு நீங்க பிசாசுக்கு பிறந்தவங்க, பிசாசுனால உண்டானவங்க. பிசாசுனால உண்டவங்க எப்படித்தான் திங்க் பண்ணுவீங்க? மாம்சத்துக்கு படியாக திங்க் பண்ணுவீங்க இல்லீங்களா? நீங்க தாழ்விலிருந்து உண்டானவர்கள், திங்க் பண்றதுல எப்படித்தான் திங்க் பண்ண முடியும்? இப்படித்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் அப்படி இல்ல, நான் உண்டாக்கப்பட்ட விதம் அது உங்களுக்கு தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா அன்னைக்கு? இல்ல நான் இப்படிதான் பிறந்துட்டேன், கொஞ்சம் நம்புங்க, என்னுடைய பிறப்பு இப்படி இருக்கு சொல்ல முடியுமா? வந்து ஜனங்கள் மத்தியில பேசவே முடியாது. ஏன்னா புரிஞ்சு கொள்ள கூடியத நேரடியா சத்தியம் பேசினாலே என்ன பண்ண முடியல, அந்த ஜனங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை பத்தியோ தன்னுடைய பிறப்பை பத்தி சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? அப்படின்னா ஏத்துக்க முடியாது இல்லீங்களா? அப்போ அந்த அனுபவங்கள் எப்படி இருந்திருக்கும் கத்தருக்கு? அந்த கசப்பான பாத்திரத்துல பானம் பண்ணும் போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கத்தர் என்ன பண்ணிருப்பாருங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லீங்களா? இப்படி எல்லாம் பேசிட்டாங்க, என் பிறப்பை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டாங்க இன்னைக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்காது? ஓரளவுக்கு அப்ப அறவளவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவோம், போயிருவோம். ஆனா கத்தர் எப்படி இருப்பாருங்க? பரிபூர்ணமான மனுஷன். அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? பரிபூர்ணமான இருதயம். நம்மளை பத்தி ஒரு தவற ஒரு விஷயம் சொன்னாலே நம்ம என்ன பொறுத்துக்க முடியறது இல்லையே. அப்படி இருக்கும்போது கத்தருடைய பரிபூர்ணமான இருதயம் எப்படி ஆயிட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணிருப்பாரு? நைட் எல்லாம் போயிட்டே என்ன தூங்கிருப்பாருங்களா? எப்படி அளந்திருப்பாருங்க? அல்ல அல்லன்னு அளந்திருப்பார் இல்லீங்களா? அப்பாட்டு சொல்லிப்பாரு, என்னுடைய பிறப்பை பத்தி அவங்க என்ன பண்றாங்க, தப்பா பேசுறாங்க இல்லீங்களா? அழுந்திருப்பார். அதை சொல்லும்போது திருக்கு தசங்கள் அநேக வார்த்தைகள் இருக்குது. கத்தர் என்ன பண்ணானா அதை சொல்ல, முகாந்திரம் இல்லாமல் என்ன பண்றாங்க, பகைத்தார்கள் இல்லைங்களா? முகாந்திரம் இல்லாமல் என்ன பாக்குறாங்க, என்ன காரணத்துக்காக என்ன பாக்குறாங்கன்னு தெரியல, அப்படியெல்லாம் பாக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, என் கண்கள் ஓய்வின்றி சொரிகிறதுங்களாம் இல்லீங்களா? கண்ல தண்ணி நிக்கலையே நம்ம கத்தருக்கு. அதை சொல்லும்போது ஒவ்வொரு நாள் இரவும் போயிட்டு கத்தர் என்ன பண்ணுவார்னா சத்தம் போட்டு அழுகுவாருங்களா? சும்மா இல்லைங்க, நம்மள மாதிரி ஏதோ அழுந்திருப்பார், என்ன பண்றீங்க தெரியல, சும்மா அப்படியே சினிங்கிட்டு இருப்பார். அந்த மாதிரிங்க சத்தம் போட்டு அழுந்திருக்காரு கத்தர். பயங்கர கதிரி என்ன பண்ணிருக்காருங்க, தனிமையில அழுதுருக்காரு அப்படின்னு விஷயத்தை பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த நெருக்கமான பாதையில அந்த இடுக்கமான வாசல் நடந்து போகும்போது இல்லைங்களா, அந்த குறுகிய பாதையில நடந்து போகும்போது கத்தர் அந்த பாத்திரத்துல பானம் பண்ணினார். 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் குடிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு எப்படி டேஸ்ட் பண்ணாருங்க இல்லீங்களா? அந்த ஒவ்வொரு அனுபவங்கள், அந்த அனுபவங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரு அந்த கசப்பு நிறைந்த அந்த பாத்திரத்துல பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான் இருந்துச்சு, ஒவ்வொரு நாள் வேதனை, ஒவ்வொரு நாள் துக்கம் தான் இருந்துச்சு. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தாருங்களா? கத்தர் சிரிச்சார் எங்கள் வசனம் இருக்குங்களா? ஒரு வசனம் இருக்குங்களா? கத்தர் இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டார் அப்படின்ட்டு ஒண்ணுமே வசனம் இல்ல. இயேசு கண்ணீர் விட்டார் வசனம் இருக்குது. அப்ப பாருங்க, இந்த ஒரு பாத்திரத்துல அவர் பானம் பண்ணும்போது எப்படித்தான் பானம் பண்ணிட்டார்னா ஒவ்வொரு நாளும் உபத்திரம், கண்ணீர், வேதனை இதுல தான் அவர் பானம் பண்ணிட்டார் இல்லீங்களா? அப்போ பானம் பண்ணது மாத்திரம் இல்ல, கடைசியா இந்த ஒரு 30வது வயசுல போய் ஸ்டார்ட் பண்ணி அந்த 33 வயசு ஆகும்போது எங்க போயிட்டாருங்க, கடைசியா கெஸ்தமனே போயிட்டான். அப்ப கெஸ்தமனையில போகும்போது அதான் பைனல், அதான் சொல்ற எப்படி சொல்றேன்னு சில பிரதர் சொல்லும் போது அந்த இடத்துல போகும்போது கெஸ்தமனைக்கு போகும்போது ஆல்ரெடி பாத்திரம் என்ன குடிச்சு முடிஞ்சிச்சுங்களா, பாத்திரத்தை குடிச்சிட்டாராமா? அங்க போய் பார்த்தா பாத்திரத்துல என்ன இருக்கு, கடைசியா அந்த வண்டல்கள் இருக்கும் தெரியுங்களா? அதான் சொல்லும் போது அந்த ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அடியில என்ன இருக்குங்க, அந்த பிசுரெல்லாம் இருக்கும் இல்லீங்களா, அந்த திப்பியெல்லாம் அடியில என்ன இருக்கும். அதை சொல்லும் போது இதுதான் கெஸ்தமனைங்களாமா? அப்ப அந்த கெஸ்தமனையில அந்த பாத்திரத்துல பானம் போடும்போது 30 வயசுலயே ரொம்ப அந்த 30வது வயசு ஸ்டார்ட் பண்ணி அந்த 3 வருஷம் ரொம்ப உபத்திரத்துல என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்ணிட்டாரு, ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி குடிச்சிட்டாரு. ஆனா அந்த கெஸ்தமனை அனுபவத்துல அதை சொல்லும் போது அந்த வண்டல்களை உறிஞ்சு குடிச்சாரம்மா. எப்படி அந்த பாத்திரத்துல இருக்கும்போது ஒரு டம்ளர்ல குடிச்சாரு, எப்படி பண்ணலாங்க, அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்க குடிச்சிடலாம், கடைசியில் இருக்கிறது எப்படி குடிப்பாருங்க, அப்படி குடிச்சா தான் பண்ண முடியுங்க, குடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், தன்னுடைய முழு பலத்தும் திரட்டி அப்படி குடிச்சாரணும், ஃபைனல் கிளைமேக்ஸ் இல்லீங்களா? கெஸ்தமனைக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு, மரணத்துக்குள்ள போறார். அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி எல்லா பலம் போயிருச்சு, குடிச்சு குடிச்சு அவமானம் வாங்கி வாங்கி அநேக உபத்திரவங்கள் வாங்கி பாடுகள் வாங்கி எல்லாம் ரெடி ஆயிட்டாரு இல்லீங்களா? அப்படி இருக்கும்போது அதை சொல்லும்போது இந்த கெஸ்தமனையில அந்த பாத்திரத்தினுடைய வண்டல்களை உறிஞ்சு குடிச்சாருங்களா? அப்போ குடிக்கும் போது அது முழு பலத்தை திரட்டி அப்படி குடிக்க வந்துச்சு. குடிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அந்த இதெல்லாம், அப்படியே நல்லா இறங்க ஜூஸ் நல்லா இறங்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் குடிக்கும் போது ஸ்டார்டிங் நல்லா போயிட்டு இருக்கும், கடைசி போகும்போது போங்களா அப்படியே அடைக்கும் இல்லீங்களா? அடைக்கும் போது என்ன பண்ணுங்க, கஷ்டப்பட்டு அதை முழுங்கி இருப்பார். அதை சொல்லும் போது இப்ப ஏற்பட்டதான அந்த அனுபவமாக்கி அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த கான்சன்ட்ரேஷன் பாத்திரத்துல கத்தர் பானம் போடும்போது பக்கத்துல பேதுருக்கு என்னாச்சுங்க, ஃபுல் கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் தேவைங்களா உங்களுக்கு? இந்த நிலைமைக்குள்ள நம்ம என்ன பண்ண போக வேணுமா அப்படின்னு என்ன பண்றாரு, உடனே கத்தி கூட எடுத்துட்டார் பேதுரு. என்ன பண்றாரு, கத்தி கூட எடுத்துட்டார் இல்லீங்களா? இந்த நிலைமை நமக்கு வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், ஜமால் செல்லாம் சொல்லிட்டு கத்தி எடுக்கிறார். எடுக்கும் போது கத்தர் என்ன சொல்றாரு, சரி ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாரா? யாத்த சொல்றாரு, அதான் கத்திய உரையில போடு, ஏன்னா இந்த பாத்திரம் யார் கொடுத்தது நம்ம வேணும் வாசிக்கலாம். யோவான் 18:11
அப்பொழுது ஏசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார்.
பாருங்க, அப்போ பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ. இந்த அனுபவங்கள் யார் நியமிச்சிட்டாரு? கத்தர் இல்லைங்களா? என்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டனோ அன்றைய நாள்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையில நடக்க ஒவ்வொரு விஷயம் கத்தருடைய அனுமதி இல்லாம நடக்காதுன்றத கத்தர் உறுதி அறிஞ்சிருந்தார். அறிஞ்சிட்டு அதான் சொல்றாரு, இந்த வண்டல்களை உறிஞ்சு குடிக்கும் போது பேதுரு நீ கொஞ்சம் சும்மா இருங்க, கத்தர் எனக்கு என்ன பண்றாரு, இந்த பாத்திரத்துல அனுமதிச்சிருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவர் பிரேயர் பண்றாரு இல்லைங்களா? என்ன பிரேயர் பண்ணாருங்க? ரொம்ப பிரேயர் பண்ணும்போது அதை சொல்லும்போது அந்த பூரிய ஸ்வரத்துல கூட சொல்லும் போது அவருடைய ரத்தத்தின் வேர்வைகள் என்னாச்சுங்கம்மா, பெருந்துளிகளா வெளியே வந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு வேதனை உபத்திரம். என்ன வேதனைனா, அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் பிரேயர் பண்ணிருக்காரு இல்லைங்களா? அப்போ கத்தர் என்ன அந்த பாத்திரத்துல வாங்கிட்டு பாதி குடிச்சிட்டு முடிக்கும் போது பைனலா ஏனால முடியாதுன்னு சொல்லிட்டாருங்களா? எதுக்காக பிரேயர் பண்ணார் அப்படின்னா, ஏதோ தேவனுடைய வேலையை செஞ்சோம், தேவனுடைய நாமத்துக்காக நான் மறிக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்ப என்ன ஆச்சுங்க, அது மறிக்கிறது எதுனா தேவனுடைய பேருக்காக ஒண்ணு என்ன பண்றதுல சிலுவையில் அடிக்கிறதுல. எதுக்காக அடிக்கிறவங்க? தேவ தூசணம் சொன்னதாக இவர் என்ன பண்ணுங்க, சிலுவையில் அடிங்க. பாருங்க, இப்ப ஏற்பட்ட அனுபவம் இல்லைங்க, அவமானம், வாழ்க்கை முழுவதுமே அவமானம். அந்த அவமானத்திலயும் கடைசியில யார நம்பிட்டு இருந்தானா, தேவன் நம்பிட்டு இருந்தார். அந்த தேவன் விஷயத்திலேயே இப்ப என்ன பண்றாரு, அவமானம் இல்லைங்களா? அதை சொல்லும் போது தேவ தூசணம் சொன்னதாக இவரை சிலுவையில் அடிங்க, வேற எதுக்கு வேணா சிலுவை அதுல அடிக்க சொல்ற. அப்போ எப்படி இருந்திருக்கா பாருங்க, உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் மாபெரும் ஒரு தீர்க்கதரிசி, அதே சமயத்தில் உலகத்தை மீட்கக்கூடிய மீட்பர், தேவனுடைய குமாரன், அவர் வந்து இப்பேற்பட்ட பாடுகள் பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது அவரோட லைஃப்ல எப்படி இருந்துச்சுன்னா, அதை சொல்லுமா, சிலுவை மறந்தப்போ நடந்த ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். லூக்கா 22:61-64.
அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார்.
அப்போ அந்த சமயத்துல கூட வந்தவங்க கூட என்ன ஆயிட்டாங்க, எல்லாரும் எல்லாம் போயிட்டாங்க, அவர் மாத்திரம் தனியா அந்த பாத்திரத்துல பானம் பண்றார். 63 சிஸ்டர்,
இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து.
பாருங்க, இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி கிண்டல் பண்றாங்க. எப்படி கிண்டல் பண்ணிருக்காங்கன்னா, சும்மா இல்ல இல்லைங்களா, எப்படிங்க? 64 சிஸ்டர்,
அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல்லு என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள்.
பாருங்க, அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அதை சொல்றாரு ஃபைனலா அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா இல்லைங்களா, கண்களை கட்டி என்ன பண்ணாருங்களா,
தலையில கொட்டி
கண்ணத்துல அரைஞ்சிட்டு எப்படி சொல்றாரு, ஞான திருஷ்டினால கொஞ்சம் சொல்லு, இதோட நிறுத்தினாருங்களா, அநேக தூசணமான வார்த்தைகளை பேசிருக்கார். அநேக தூசணமான வார்த்தைகள் என்ன சொல்றாருங்க, தூசணமான வார்த்தை என்ன, நல்ல வார்த்தைங்களா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படவேண்டாம். அப்போ கத்தர் எப்படி திட்டிருப்பாங்க, அப்படியே கெட்ட கெட்ட வார்த்தை பேசிருப்பாங்க. பேசும் போது கத்தருக்கு எப்படி இருந்திருக்குங்க, பரிபூர்ணமான இருதயம், ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கும், இருதயமே என்ன ஆயிட்டு உடஞ்சு போற அளவுக்கு ஆயிருக்கும். அப்போ இப்ப ஏற்பட்டதாக அந்த கடைசி வரைக்கும் அந்த கத்தர் என்ன பண்ணார் பார்க்கும்போது, அந்த பாத்திரத்துல பானம் பண்ணினார். பானம் பண்ணி பண்ணி கடைசியா அந்த பைனலா அந்த வண்டல்களை உறிஞ்சு குடிச்சது மாத்திரம் இல்ல, அந்த கடைசி நிமிஷத்துல கூட சொல்லிட்டாரு இல்லைங்களா, எப்படி சொல்லிட்டாரு பார்க்கும்போது, மொத்தம் 26:65-66.
அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன, இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்கள்.
போதுங்க, அதான் சொல்றாரு, இப்ப ஏற்பட்டதான அந்த அனுபவங்கள் வாங்குறது மாத்திரம் இல்ல, கெட்ட வார்த்தைகள்னால திட்டுறது, பல விதமான அவமானங்கள் வாங்குறது மாத்திரம் இல்ல, கடைசியை ஒரு மறிக்கணும். என்னன்னா, தேவ தூஷணம் சொன்னதாக இவரை சாகடிக்கணும். எவ்வளவு ஒரு அசிங்கமா இருந்திருக்கும் இல்லைங்களா, இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் கத்தர்க்காக, செஞ்சதெல்லாம் கத்தர்க்காக, ஆனா கடைசியில எதுக்காக இவர் செஞ்சார்னா, கத்திற்காக செஞ்சு மறிச்சாருன்னா பரவாயில்ல, அதுக்காக மறிக்கிறது இல்லைங்கம்மா, அதுக்கு எகென்ஸ்டா செஞ்சு என்ன ஆயிட்டு இருக்காரு, மறிக்கிறான்ற ஒரு பட்டம் கத்திற்கு. அப்போ இது என்ன, அவரால் சகிக்கவே முடியல. அப்போ அவர் நினைச்சிருக்கலாமா, ஓ இந்த பாத்திரத்துல இந்த கடைசி போகும்போது இப்ப ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்கு, அதனால இந்த பாத்திரத்தை என்ன பண்ண வேண்டாம், நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாருங்களா? எது வந்தாலும் ஒரு டைம் நம்ம பாத்திரத்தில் கை வச்சுட்டா என்ன பண்ணணும், கண்டிப்பா குடிச்சு முடிச்சிடலாம். எப்படி கண் நல்லதோ கேட்டதோ, எவ்வளவு நம்பிக்கை இருக்கு, எவ்வளவு அழுகை, எவ்வளவு கண்ணீர், அதெல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணானா, அவர் ட்ரை பண்ணி குடிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அது மாத்திரம் அதை சொல்ற கடைசியா இன்னொரு இது பாக்குறோம், என்ன சொல்ற பார்க்கும்போது, அவர் அந்த பாவிகளுடைய இடத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கு, எடுக்க வேண்டியிருக்கு இல்லைங்கன்னா, பாவிகளுடைய இடத்துக்கு எடுத்தா அதை சொல்றது, பாவிகளோட தேவன் என்ன பண்ண மாட்டாரு, தொடர்பு வைக்க மாட்டார் இல்லைங்களா, பாவிகளோட தொடர்பு வைக்கணும், அந்த பாவியினுடைய இடத்தை போய் எடுக்கணும்ன்ற அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கத்தர் பாத்திரத்தில் பானம் பண்ணிருப்பாருங்களா? இந்த அனுபவத்துல கூட நீங்க போக வேண்டியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போவாருங்களா? வாய்ப்பு இல்ல, கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு இல்லைங்களா? அப்பாவை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவருக்கு என்ன ஆகாதுங்க, மனசு விட்டுருக்காது. ஆனா அது கூட இருந்திருக்கு. ஏன்னா இப்பேற்பட்ட பாத்திரம் குடிக்கும் போது அது கடைசியா பைனலா அதை சொல்றாரு. அந்த நிலைமை கூட ஒரு பானம் பண்ணினார் அப்படின்னு விஷயத்த நான் பாக்குறேன். அப்போ எப்படின்னா அது சொல்லும் போது பாவிகளுடைய நிலைமை எடுக்கும் போது சங்கீதம் 22:14 வசனங்களை நம்ம வாசிக்கலாம்.
தண்ணீரை போல ஊற்றுண்டேன்.
தண்ணீரை போல ஊற்றுன தண்ணீர் எப்படி இருக்குங்க? அப்படியே ஊற்றுனா ஸ்டிப் பண்ணிக்குங்களா? அவருடைய முழு பலன் என்னாச்சுங்க? போயிடுச்சு அந்த பாத்திரத்துல பானம் பண்ணி. அப்புறம்
என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று.
பாருங்க இருதயம் எவ்வளவு முக்கியம். ஏன்னா அந்த பம்ப் பண்ணா தான் பாடிக்கு எல்லா இடத்துக்கும் பிளட் போட்டிருக்கும். அப்போ அந்த பம்பிங் போயிட்டு இருக்கும் போது கூட எப்படி இருக்கும்? நல்லா ஸ்டிப்பா இருக்கணும் இருதயம். இல்ல ஒரு பலூன் நல்லா ஊதுனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அடே காத்து போயிடுச்சுனாங்க எப்படி இருக்கும்? ஏதாவது பலன் அதுல ஸ்ட்ராங் இருக்குங்களா? அப்படி போயிடுச்சுனா பாருங்க அந்த அளவுக்கு கத்திர என்னாயிட்டு இருக்காருங்க. அப்படியே அந்த ஒரு அனுபவத்துக்குள் போகும்போது தன்னுடைய மனசு என்ன இருக்கும்? உடஞ்சு போச்சு இல்லைங்களா மனசு. அத சொல்ல ரொம்ப துக்கம். ஒருத்தர் போய் சொல்ல மனசு விட்டுறாதீங்க, மனசு விட்டுறாதீங்க. என்ன மனசு விடுறதுக்கு என்ன இருக்குங்க? நம்பிக்கை. அப்பேற்பட்ட அனுபவத்துக்குள் போனா நம்முடைய நம்பிக்கை எல்லாமே என்ன இருங்க? அவ்வளவு இனி ஒரு நம்பிக்கையும் இல்லைன்ற. அப்போ கத்தர் அந்த சிலுவை மரணத்துல அந்த பாவிகளுடைய இடத்த சுந்தரிச்சு கொள்ளும் போது இனி அவ்வளவுதான் என்னால ஒண்ணுமே இல்ல சுத்தமா என்ன பண்றாருங்க. அதை சொல்லும் போது மத்தேயு 19:30 வசனம் வாசிக்கலாங்க.
ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும்.
19:30 சிஸ்டர் எல்லாம் முடிந்தது இல்லைங்களா? சரிங்க வசனம் என்ன அப்புறம் வாசிக்க. அப்ப என்ன பண்றாரு பார்க்கும் பொழுது எல்லாம் முடிந்தது சொல்லு என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார் இல்லைங்களா? அப்போ கத்தர் தன்னுடைய பாத்திரத்துல 30 வயசுல வாங்கி அந்த அனுபவமாக்கி பாத்திரத்துல ஒவ்வொரு நாளும் பானம் பண்ணி கடைசியா இல்லைங்களா பைனலா க்ளோஸ் பண்ணி கொடுத்தார். 30 வயசுல 33 வயசுல என்ன பண்ண முடிச்சுட்டு பாத்திரத்துல என்ன பண்ணிட்டேன் ஒரு சொட்டு கொடுக்காம குடிச்சிட்டார் இல்லைங்களா? குடிச்சாரா மீதி வச்சிட்டாருங்க? குடிச்சிட்டாரு இல்லைங்களா? அப்போ அப்பேற்பட்ட அனுபவங்களுக்குள்ள போயிட்டு அது பானம் பண்ணி முடிச்சார். அப்போ உடனே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்து அப்பாட்ட அப்படியே கொடுக்கிறார். என்னங்க நீங்க கொடுத்த பாத்திரத்தை என்ன பண்ணிட்டேன் குடிச்சு முடிச்சிட்டேன். அப்படியே அப்பா வாங்கி பார்த்துட்டு வெரி குட் பக்காவை பண்ணிட்டேன் அருமையா என்ன பண்ணிட்டீங்க பானம் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணிருப்பாருங்க அந்த பாத்திரத்தை பார்த்து அழு அல்ல அழுந்திருப்பார். ஏன்னா அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள என் மகன் என்ன பண்ணிருக்காரு போயிட்டு வந்திருக்கார். அப்படின்னா அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப அழுகாயிட்டு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவங்களுக்குள்ள எப்படிதான் போயிட்டு வந்தீங்க? அந்த பாத்திரத்துல பாதி குடிக்கும் போது அந்த கல்வாசி குடிக்கும் போது அந்த முடிக்கும் போது எந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள போயிருப்பான்றத அப்படியே நினைச்சு பார்த்திருப்பார் இல்லைங்களா? கத்தர்பட்ட பாடு அந்த உபத்திரவம் கண்ணீர் எல்லாம் பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்து என்ன பண்ணிருப்பாருங்க எவ்வளவு நிரப்பி கொடுத்தேன் இந்த இடத்துல இந்த பீஸ் நிரப்பி கொடுத்தேன் அதை என்ன பண்ணாரு அவரு டெஸ்ட் பண்ணிட்டாருனா எப்படி இருந்திருக்கும்? அப்ப பாருங்க அப்பா ரொம்ப அழுந்திருப்பார் இல்லைங்களா? கத்தர் அந்த பாத்திரம் செஞ்சுட்டு எவ்வளவு அழுந்திருப்பாரு இல்லைங்களா? எல்லாம் முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்ன பண்ணாரு அவரே போயிருப்பாரு. ஆனா அப்பா அந்த பாத்திரத்தை வாங்கி பார்த்து ரொம்ப அழுந்திருப்பார். அழுந்துட்டு இனி என்ன பண்ண வேண்டியதுல உங்களுக்கு இந்த அனுபவமே வேண்டாம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வேண்டாம். என்ன பாத்திரம் கொடுத்துட்டாருங்க? அதை சொல்றாரு பிதா தமிழ் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனையும் என்ன பண்றாருங்க தமிழ் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படிக்கு அருள் செஞ்சிட்டார். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நிலைமைக்கு தேவன் என்ன பண்றாரு உயர்த்திட்டார். முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு நாவுகள் யாவும் அறிக்கை சேமிக்கும்படிக்கு அந்த மாதிரி உயர்த்திட்டார். அப்போ அப்பேற்பட்டதான அந்த இடத்துக்கு போனோம்னா கத்தர் காமிச்ச அந்த கீழ்ப்படுதல் மற்றும் அந்த ஒரு அனுபவமாக பாத்திரத்துல கான்சன்ட்ரேஷன் பாத்திரத்துல அவர் பானம் பண்ணி எந்த இடத்த பிடிச்சிருக்காரு இல்லைங்களா? எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பிடிச்சிருக்காரு. அப்ப பாருங்க இந்த அளவுல அவர் பிடிச்சிருக்காருன்னா எந்த அளவுல அவர் போயிட்டு அந்த பாத்திரத்துல டெஸ்ட் பண்ணிருக்காரு கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு நிறைவேற்றல எந்த மாதிரி அவர் டெஸ்ட் பண்ணிருக்காரு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல. அப்ப பாருங்க இந்த மாதிரி என்ன பண்றாரு பார்க்கும் பொழுது அவருடைய மரணம் முடிஞ்சு அவர் பாத்திரத்துல பானம் பண்ணி அவர் என்ன பண்ணார் பிதா டேண்டர் பண்ணிட்டார். இப்ப என்ன பண்றாருனா நம்மளையும் பார்த்து கூப்பிடுறார் நீங்களும் வாங்க எதுக்குங்க பானம் பண்ணலாம். எந்த மாதிரி பானம் பண்ணலாம்? நான் சந்தோஷமா பண்ணிட்டு அந்த பாத்திரத்துல குடிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால நீங்க கூட வாங்க ரொம்ப சந்தோஷமா பானம் பண்ணலாம் கூப்பிடுறாருங்களா? ஏன்னா வாசனம் வாசிக்கலாம் இல்லைங்களா? மார்க் 14:22-23 வசனங்கள்.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் ஏசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள்.
எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். கர்த்தர் இயேசுனுடைய உடன் அங்கங்கள் சபையா கூட ஒவ்வொரு சகோதர சகோதரர்கள் அதுல பானம் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப பானம் பண்ணணும்னா கர்த்தர் எப்படி கூப்பிடுறா எல்லாரும் நீங்க இதுல என்ன பண்ணுங்க பானம் பண்ணுங்க. நான் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதனால நீங்களும் பானம் பண்ணுங்கன்ற கூப்பிடுறா. அப்போ கத்தர் ஒவ்வொரு பாத்திரத்துல அந்த பானம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்திலையும் கண்ணீர், உபத்திரவம், பாடு இல்லைங்களா, ஏதோ சந்தோஷம் இருந்துச்சா? அப்போ இந்த மாதிரி ஒரு உபத்திரவமாக பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு நம்மளையும் என்ன பண்றாருங்க, கூப்பிடுறாரு இல்லைங்களா, வாங்க நீங்க கூட பானம் பண்ணுங்க. நான் எப்படி பானம் பண்ணிட்டேனோ அதே போல நீங்க கூட என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க. என்ன கத்தர் உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? நீங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது ஒவ்வொரு சம்பவத்தை நாங்க பாக்குறோம், எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, எவ்வளவு அவமானம் இருந்துச்சு, எவ்வளவு பாடு இருந்துச்சு, எவ்வளவு உபத்திரம் இருந்துச்சு. இதை நீங்க பானம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப எங்களையும் பானம் பண்ண சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாச்சு இல்லையா இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல அப்படிதான் நம்ம கேட்கும் இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போது என்ன கிடைக்குது, என்ன ஆசீர்வாதம் இருக்குது, இதெல்லாத்தையும் ரொம்ப உணர்ந்து என்ன பண்ணிருக்காரு கத்தர் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர்கள் அருமையான வார்த்தை கொடுத்திருக்காரு. அப்ப பாருங்க, கத்தர் ஏனா பானம் பண்ண கூப்பிடுறாரு, எப்ப பானம் பண்ண கூப்பிடுறாருன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஒருத்தர் செய்யும் போது, முழு அர்ப்பணிப்பு செய்யும் போது வாங்க நீங்க என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏதோ நம்ம 53 கேட்டுட்டோம் உள்ள வந்து அப்படி இல்லை இல்லைங்களா, கான்சன்ட்ரேஷன் பண்ணும். கான்சன்ட்ரேஷன் தண்ணியில போயிட்டு வரது என்னங்க, அது அடையாளம். அந்த அடையாளத்தை கூட அநேகர் செஞ்சிருக்கலாம், ஆனா செஞ்சுட்டு முழு அர்ப்பணிப்பு, தன்னுடைய வாழ்க்கையில முழு இருதய பூர்வமான அர்ப்பணிப்பை யார் செய்யறாரோ அவர்களை பார்த்து தான் சொல்றாரு, கத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்க்கும்போது, யோவான் 16:1-4 வசனங்கள்,
அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும்.
பாருங்க, தேவைப்பட்டா இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது ஜெப ஆலயத்துக்கு மாத்திரம் புறம்பாக்குறது மாத்திரம் இல்ல, தேவைப்பட்ட கொலை கூட என்ன பண்ணுவாங்க, உங்களை செய்வாங்க. தயாரா? சாகர கூட தயாரா? இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது சில நேரம் என்ன ஆயிடலாம், மரணமே நேரிடலாம். கண்டிஷன் பாருங்க, பாத்திரத்தை சும்மா பாத்திரம் எடுக்க முடியாது. இந்த கான்சன்ட்ரேஷன் பாத்திரம் எடுக்கணும்னா அநேக அனுபவங்கள், உபத்திரவங்கள் வழியாக நம்ம போக வேண்டிய இருக்குது. அதான் கத்தர் முன்னமே சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம்
அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை.
ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு என்ன பண்ணலீங்களா, சொல்லல. ஏன்னா இந்த பாத்திரம் சாதாரண பாத்திரம் இல்ல. இந்த பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் என்னதான் கூப்பிடாங்க வருவாருங்களா? எவ்வளவு அழகா சப்ஜெக்ட் பேசினா கூட என்ன கரல ஸ்டார்டிங், என்ன அட்ராக்ஷன் பேசினா கூட வரும். ஆனா ஸ்டார்டிங் உங்களை ஜபாலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட கொலை செஞ்சிருவாங்க, கத்தருடைய பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணா இப்படியாவது சொன்னாங்க நடக்காது. அப்ப யார பத்தி பேசிட்டு இருக்காரு, கான்சன்ட்ரேஷன் பண்ணவங்க, உடன்படிக்கை செஞ்சு அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை செஞ்சு கொண்டிருக்க கூட சகோதர சகோதரர்கள். அதை சொல்லும் போது அர்ப்பணிப்பு கூட முழு அர்ப்பணிப்பு, முழு அர்ப்பணிப்புனா எப்படிங்க, தனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு எல்லா கவர்மெண்ட் வேலை இருந்தா ரிசைன் பண்ணிட்டு அப்படி வந்து நிக்கிறது, அதான் அர்ப்பணிப்புங்களா? அதை சொல்லல இல்லைங்களா? இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து டெட்டு. அதை சொல்லும் போது இறந்து போன பலிகள் இதெல்லாம் தேவனுக்கு என்ன இல்லைங்க, தேவையில்லை. ஜீவ பலி ஒவ்வொரு நாள் தேவை. அந்த இருதய பூர்வமான அர்ப்பணிப்பு அது ரொம்ப அவசியம்ன்றத நாம் பார்க்கறோம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி யார் அந்த இருதய பூர்வமான அர்ப்பணிப்பு பண்ணிருக்காரோ அவர்களை தான் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் இதுல என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க. நான் குடிச்சிட்டேன், அதுல டெஸ்ட் பண்ணிட்டேன், அதை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த சமயத்துல எப்படியெல்லாம் நான் அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள நான் போனேன்றத கத்த நம்ம சொல்றார். இன்னும் தாவீது கூட சொல்றாரு அப்படின்னு விஷயத்த நான் பாக்குறோம். அப்போ இப்பேற்பட்டதான இந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணும்போது எப்படி சொல்றாருன்னா, நீதிமான ஆக்கப்பட்டு ஆவில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். பண்ணி நீதிமான ஆக்கப்பட்டிருக்கணும், ஆவில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். அப்போ இவர்கள் பானம் பண்ணலாம். பானம் பண்ணும் போது என்ன கண்டுபிடிக்கலாம், என்ன அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம்? அப்போஸ்தலர் பவுல் அழகான வசனம் சொல்றார், Romans 12:1.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஆன ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
பாருங்க, அப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கோம் எதுக்கு அப்படின்னா, அத சொல்றாரு, இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போது தேவனுடைய இரக்கங்கள் என்னன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்களா, கண்டுபிடிச்சுக்கலாம். தேவனுடைய இரக்கத்தை பாத்திருக்கீங்களா? வேற எந்த வழியில பார்க்க முடியாது, எந்த வழியில கான்சன்ட்ரேஷன். அதை சொல்லும் போது இந்த கத்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கை செய்யும் போது தன்னுடைய வாழ்க்கையில வருகிற அனுபவங்கள் மூலமா தேவன் என்ன பண்ணிடலாங்க, பாத்திரலாம். அதான் சொல்றாரு, தேவனுடைய இறக்கங்கள் பார்க்கணும்னா அப்படித்தான் பார்க்க முடியும். வேற எந்த வழியிலும் தேவனுடைய இறக்கங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியாது. இதான் அப்போஸ்தலர் பவுல் உணர்ந்து கொண்டு சொல்றார், தேவனுடைய இறக்கங்களை நீங்க பார்க்கணுமா, கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா தேவனுடைய இறக்கங்கள் நீங்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம் சொல்றாரு. அதை சொல்லும் போது இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில அனுபவமாக்கி இந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும்போது, கத்தரோடு சேர்ந்து கத்தருடைய பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை சொல்றாரு, தேவனுடைய இறக்கங்கள் என்னன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, தெரிஞ்சுக்கொள்ளலாம். இல்லனா தேவன் எப்பேற்பட்டவர் இல்லைங்களா, கத்தர் நல்லவர் என்பதை பார்த்திருக்கீங்களா அப்படின்னா, கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் கத்தர் யாருன்றது. இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர் 100 டைம் இல்ல 100,000 டைம் வேணா படிச்சுக்கலாம் முடியும், தெரியாது. எப்பேற்பட்டவர் தேவன், ரொம்ப பெரியவர் என்னென்னமோ சொல்லலாம், ஆனா எப்படி இருக்கிறார் அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில கத்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணி பாருங்க, அப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்போ தேவன் யாரு, எப்பேற்பட்டவரு, அவருடைய கிருபைகள் என்னன்றத டெஸ்ட் பண்ணிக்கலான்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதை வாசிக்கிறோம், யோசுவா 23 அதிகாரம் 14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன்.
பாருங்க, யோசுவா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல முடிச்சிட்டு ஃபைனலா கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப விசேஷமான வார்த்தைகள் இல்லைங்களா, எல்லா பூலோகத்தார் போகிற வழியில நானும் போகிறேன்.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள்.
பாத்தீங்களா, போதும் சிஸ்டர். அப்போ தேவன் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றும் இல்லைங்களா தவறி போகவில்லை. எப்போ கான்சன்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த வார்த்தைகள் இல்லைங்களா, சும்மா எல்லாத்துக்கும் இல்ல. அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி வரும்போது அந்த அனுபவமாகி பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும்போது தேவன் கொடுக்கற அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது, அந்த அத சொல்லும்போது அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை என்பதை நன்றாய் நீங்க என்ன பண்றீங்க, அறிந்திருக்கீங்களே. அறிந்திருக்கோமா, நம்போ கான்சன்ட்ரேஷன்ல அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, இந்த பாடுகள் உபத்திரம்ன்ற பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும்போது அந்த கத்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் நமக்கு என்ன இல்லைங்களா தவறி போகவில்லையே இல்லைங்களா. எக்ஸாம்பிள் தாவீது, கத்தர் இயேசு முன்னாடி இருக்காங்க, அன்னைக்கு கத்தர் இயேசு பானம் பண்ணும்போது தனியா சிங்கிள் என்ன பண்ணாருங்க, ஒருவனாய் ஆலயமேத்தேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்படிங்களா சூழ்நிலை, கொஞ்சம் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் தேவனுடைய இறக்கங்கள். அதே சமயத்துல அந்த அனுபவமாகி பாத்திரத்துல போகும்போது கத்தருடைய இறக்கம் என்னன்றது கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா, தேவனுடைய வாக்கு தத்துவங்களை சுந்தரிக்க முடியும். அப்போ தேவன் இப்ப ஏற்பட்டதான நம்பிக்கை எல்லாம் கொடுத்து இல்லைங்களா, அவரு பக்கத்திலேயே இருந்துட்டு கத்தர் இயேசுவும் கூட இருந்து அந்த பாத்திரத்துல பானம் பண்ண சொல்றாரு. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது நம்மளுடைய அனுபவத்துல என்னத்தான் சொல்லாங்க, கண்ணீர் சொல்ல முடியுங்களா, ரொம்ப எனக்கு இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது ரொம்ப அழகியா அழுகழுகியா வந்துருச்சு சொல்ல முடியுங்களா. எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் நினைச்சு நம்ம என்னத்தை சொல்ல முடியுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி தான் நம்ம பண்ணுங்க இல்லைங்களா. அப்போ நம்முடைய கண்ணீர்ல நம்முடைய தேவைகள்ல இந்த அனுபவத்துல நம்ம போகும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கை போகும்போது தேவன் நமக்கு நிச்சயமாக அந்த உதவி கொடுக்கிறார். அதை சொல்லும்போது எல்லாம் அது தேவன் என்ன பண்றார் பார்க்கும்போது, கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில என்னைக்காவது நம்மளை கைவிட்டுட்டாரா இல்லைங்களா. அதான் தாவீது சொன்ன வார்த்தையில சேம் நமக்கும் அதே தான். சங்கீதம் 116:12-14 வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
கொஞ்சம் பொறுமையா வாசிக்கலாம். அப்போ கர்த்தர் எனக்கு செய்திட்ட எல்லா உபகாரங்களுக்காகவும் இல்லைங்களா, இந்த கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில அனுபவமாகி அந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும்போது கர்த்தர் செய்திட்ட எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் திருப்பி என்னத்தை செலுத்த முடியும், என்ன நான் பேச முடியும் சொல்ல முடியுங்களா. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அனுபவங்கள் மூலமா நம்ம வரும்போது என்ன நம்ம பேசறதுக்கு இருக்கு, அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில நடக்காது என்ன இல்லைங்க புகழியே இல்லைங்களா. அவர் எல்லாம் நமக்காக சொன்ன வார்த்தைகள் எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்துட்டுதான் இருக்காரு. ஏதாவது பறிச்சுட்டாருங்களா, ஒண்ணுமே சரியா இல்லைங்களா. அப்ப பாருங்க கூட இருந்து சார், அதனாலதான் சொல்றாரு இப்படிப்பட்ட கர்த்தர் இடத்துல நம்ம அந்த அர்ப்பணிப்பு செஞ்சு அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது அநேக நன்மைகளை வாங்கிட்டு அப்படி உட்காந்துடலாங்களா. அதான் சொல்றாரு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக செய்த பொருத்தனைகளை எங்க நிறைவேற்றுவேன், சகோதரர்கள் நடுவாக நான் என்ன பண்ணுவேன் நிறைவேற்றி காட்டணும் இல்லைங்களா. இதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு, கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு. அப்போ கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணதுன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ஆகிய உபத்திரவமாக அந்த பாத்திரத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குங்க, பானம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ பானம் பண்றதுக்கு தயாருங்களா, தயாரா அப்போ எப்பேற்பட்ட அனுபவங்கள் கத்தர் இடத்துல பாத்துட்டோம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. பாத்துட்டு நம்ம சொல்லிட்டோம், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் கூட பண்ணிட்டோம், தண்ணியில என்ன பண்றோம், உடன்படிக்கை பண்ணிட்டோம், பண்ணும்போது சொல்லிட்டோம் என்னுடைய எல்லாமே யாருதுங்க, உங்களது இல்லீங்களா. இனி என்னுடையவன் நான் இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டோம் இல்லீங்களா. நினைவு இருக்கா, நம்முடைய அபிஷேகம் நினைவு இருக்கா இல்லீங்களா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நம்ம கத்தருக்கு முழுமையாக நம்மளுடைய கீழ்ப்படுதல் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கும். இருதய பூர்வமான அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். செஞ்சிருக்குமா கான்சன்ட்ரேஷன், எத்தனை பேர் செஞ்சிருக்கோம் கான்சன்ட்ரேஷன் இல்லீங்களா, பண்ணிருக்கீங்களா, அநேகர் பண்ணிருக்கோம் இல்லீங்களா, கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். ஆனா இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அவ என்ன பண்ணுவோம், கத்தர் கொடு அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொடு, அந்த கான்சன்ட்ரேஷன் கொடு நான் பாக்குறேன். அர்ப்பணிச்சிருக்கீங்களா எந்தெந்த விஷயத்துல, எல்லா விஷயத்திலும் அர்ப்பணிச்சிருக்கோம். அப்போ அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில அதான் சொல்றாரு, அவர் வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட் இருக்குது, அந்த அர்ப்பணிப்புக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது இல்லீங்களா, கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த கீழ்ப்படுதல் அந்த இறுதிப்பூர்வமான அர்ப்பணிப்புக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த ஒரு கத்தருடைய பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படி செய்யலையா, கான்சன்ட்ரேஷன் பண்ணலையா, கத்தருடைய இறக்கங்கள் டெஸ்ட் பண்ணலையா. தாவீது சொன்னது போல கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. சிப் சிப்பா குடிச்சு பாத்திருக்கீங்களா, டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா கண்ணீர் உபத்திரவத்துல. அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்கணும். அதான் சொல்றாரு, வாய்ப்பில் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா இதுதான் டைம், இந்த டைம் விட்டுட்டா இனி வாய்ப்பே இல்ல. கத்தருடைய பாத்திரம் என்ன ஆயிரும், இந்த டைம் விட்டா இனி வேற பாத்திரம், இனி ஒரு காலம் முடிஞ்சுனா அந்த பாத்திரத்துலாம் அப்பெல்லாம் யாருக்கும் இல்ல வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்த பாத்திரத்துல யாரெல்லாம் பானம் பண்றாரோ அவருக்கு மாத்திரம் தான் அந்த பாத்திரத்துல. அப்ப மகிமையில கிடைக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல பானம் பண்ணணும்னா இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல இப்பவே வாய்ப்பு தயாரா இருக்குது இல்லீங்களா, கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு. அப்புறம் இந்த ஒரு டைம் முடிஞ்சுனா எவ்வளவுதான் கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாரு கத்தர், அது சமயம் இல்ல என்ன முழுமையா கொடுத்துறங்க வாங்கி வரா, வாய்ப்பே இல்ல இல்லீங்களா. டைம் முடிஞ்சிச்சு, கதவு அடைக்கப்பட்டு போயிட்டு வாங்க இல்லீங்களா. அப்ப பாருங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது சாதாரண வழி இல்ல, சிலுவையின் வழி அனுபவம். எப்பேற்பட்ட அனுபவம்னா கண்ணீர் இல்லீங்களா. அது சொல்லும் போது தாவீது சொன்ன மாதிரி என் கண்ணீரை துருத்தில வைங்க, அளந்து வைங்க இல்லீங்களா. அதே போலதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷனுக்காக எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கணும், விட்டுருக்கீங்களா கண்ணீர் கான்சன்ட்ரேஷனுக்காக பாருங்க இல்லீங்களா. அதுல என்ன பண்ணுங்களாமா, கணக்குல வைங்க. எவ்வளவு கண்ணீர் இருக்குதோ அவ்வளவு சந்தோஷம் இருக்குது இல்லீங்களா, எவ்வளவு கண்ணீர் இருக்கோ அவ்வளவு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க இந்த கண்ணீர் வரணும்னா சும்மா வந்துருங்களா, உண்மையா நல்லா சொல்றோம் சார், அருமையான சத்தியம் இல்லீங்களா, ரொம்ப பரிசுத்தமான சத்தியம் தெரிஞ்சிட்டேன் வந்த சந்தோஷமா இருக்கும் சார், எந்த கஷ்டம் இல்ல பிரதர், நல்லா தேவன் அருமையா ஆசீர்வச்சிருக்காரு பிரதர், சொல்ல முடியுங்களா. ஏன்னா எப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஒரு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணல சரியாக புரிந்து கொள்ளவில்லைன்றதான் இந்த இடத்துல அர்த்தமாகுதுன்றது பாக்குறோம். ஆனா அதை சொல்லும் போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஒவ்வொரு நாளும் பலி, எதை பலி செலுத்துறங்க, எதை பலி செலுத்துறங்க, ஜீவ பலி, அதை எதை செலுத்துறங்க, பழைய மாம்சத்தினுடைய சிந்தைகள் விருப்பங்கள் ஆசைகள் இல்லீங்களா, எவ்வளவு இருக்குங்க, நிறைய இருக்கு, விருப்பு விருப்புகள் நிறைய இருக்குது இல்லீங்களா. அப்போ இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில நம்ம பலி செலுத்தணும், அனுதினமும் பலி செலுத்தணும். பலி செலுத்தும் போது புது சிந்தைக்கு பலியின் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷங்களாமா, புது சிருஷ்டிக்கு பலியின் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம். ஆனா பழைய மனுஷனுக்கு போச்சு, எல்லாம் போச்சு, இன்னையோட போச்சு அவ்வளவுதான் இல்லீங்களா. எவ்வளவு அழுகும் இல்லையா, இதோட முடிச்சியா, இவ்வளவு நாள் நான் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன் இல்லீங்களா, இன்னைக்கு என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சு இல்லீங்களா. எத்தனை பேர்த்து மத்தியில ஒரு அவமானம், ஒண்ணு இல்ல எக்லீஸ் ஒரு சின்ன ஒரு அவமானம் ஆச்சுன்னா எப்படி இருக்குங்க, எவ்வளவு நாள் கட்டு காப்பாத்தி வச்சிருந்த மரியாதை எல்லாம் இன்னைக்கு என்னாச்சு போயிருச்சு, யாருக்கு, புது சிருஷ்டிக்குங்களா, இல்ல ஒரு திட்டு வாங்கிட்டோம், இல்ல ஒரு சகோதரிட்ட ஒரு சகோதரிட்ட ஒரு திட்டு வாங்கிட்டா சொல்ல முடியுங்களா. அப்ப நம்மளுடைய பழைய மனுஷன் என்னாயிட்டு இருக்குது, அதுக்கு தான் வேதனை, ரொம்ப வேதனையாயிருக்கு. ஏன்னா அது ஒரு லெவல்ல என்னாயிருக்கு, அழகா வளர்ந்துருக்கு, அது அனுதினமும் நம்ம பலி செலுத்துறோம். அப்போ கத்திற்கு ஏற்பட்ட அதே அவமான துக்கம் அந்த உபத்திரம் இல்லீங்களா, அந்த மாதிரி கேவலமா பேசிட்டாங்கன்னா சந்தோஷமா சகிச்சுட்டு வரணுமா அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் இல்லீங்களா. அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த அனுபவமாக பாத்திரத்துல எவ்வளவு டெஸ்ட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இல்லீங்களா. அந்த பாதி குடிக்கும் போது கத்திற்கு ஒரு அனுபவம் இருக்கும், அந்த கால் குடிக்கும் போது ஒரு அனுபவம் இருந்திருக்கும், அதே ஃபுல்லா குடிக்கும் போது ஒரு அனுபவம் இருந்துச்சு இல்லீங்களா. அப்ப நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்குன்னா அதை சொல்றாரு, தாவீது சொன்ன மாதிரி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா அவர் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டே சொன்னார் இல்லீங்களா. நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, காலி பண்ணி காட்டணும், கத்தருக்கு காலி பண்ணி நம்ம காட்ட வேண்டியதா இருக்கு. அப்போ கத்தருடைய அந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணி பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா முழுவதுமாக என்ன பண்ண வேண்டியிருக்கு, காலி பண்ண இருக்கு. அப்போ காலி பண்ணும் போது என்ன இருக்குன்னா இந்த மாம்சுக்குரிய சந்தோஷங்கள் எல்லாமே என்ன ஆயிருங்க, போயிருங்களா, ரொம்ப ஜாலியா இருக்குமா சுத்தமா போயிடும் இல்லைங்களா? அதை சொல்றாரு யோவான் 15:11.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த சந்தோஷம் என்ன ஆயிரும்னா பூமிக்குரிய அத்தனை சந்தோஷம் போயிரும். எல்லாம் இழந்துருவோம். எதை இழந்துருவோம்? வீடு இழந்துருவோம் இல்லைங்களா? பணம் இழந்துருவோம். அதே சமயத்துல அழகு இழந்துருவோம். நம்முடைய எல்லாமே இழந்துரும். பலன் எல்லாமே இழந்துருவோம். எல்லாம் கான்சன்ட்ரேஷன் ஒரு பாயிண்ட் யார் செய்யறாரோ எல்லாம் டோட்டலா இழந்துருவார். கண்டிப்பா இழந்துருவார். எல்லாமே இருக்காது. ஏன்னா எதுவுமே இருக்காத ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார்னா கண்டிப்பா இல்ல. எல்லாம் இருக்கிறது தான் என்ன பண்ண முடியும்? கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். கத்தர் நமக்கு இருக்கிறனால தான் என்ன பண்றாரு? கூப்பிட்டுருக்காரு. அப்ப நம்ம செலுத்துறோம். எது எந்த அளவு அப்படின்னா ஒரு சகோதரம் சகோதரி அளவு கிடையாது, அவர்களுடைய அளவு. அப்ப கொடுக்கும் போது நம்முடைய ஹெல்த் கொடுத்துறோம், நம்முடைய பலம் எல்லாமே கொடுத்துறோம். கொடுத்துட்டு என்ன இருங்க? அப்போ பழைய மனுஷனுக்கு வேதனையான வேதனை என்ன ஆயிரும்? ரொம்ப ஜாஸ்தியாயிரும். எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையில அப்படின்னு கத்திர என்ன பண்றாருங்க? இந்த சந்தோஷம் போனா இந்த துக்க மகிழ்ச்சி துக்கம் எல்லாம் போனா போயிட்டு போகுது. உங்களுக்கு என்ன தரேன்? நானு என்னுடைய சந்தோஷத்தரேன் இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தை நம்ம வச்சிருக்கும் போது எழுதத்துல இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அது நமக்கு நிச்சயமான ஒரு துக்கமாக இருக்காது அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கான்சன்ட்ரேஷன் செய்யும் போது எப்படி இருக்கணும் அதை சொல்லும் போது மத்திய யோவான் 16:20.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும்.
பாருங்க, கான்சன்ட்ரேஷன் பண்றவருடைய வாழ்க்கையை பத்தி தெளிவா பேசிட்டார் கத்தர். நீங்களோ அழுது புலம்புவீர்கள். எப்படி அழுது புலம்புவீங்க? கத்தி கதறணும். கான்சன்ட்ரேஷன் பண்றவங்க என்ன பண்ணுங்க? கத்தி கதறுவார். உலகமோ சந்தோஷப்படும். அப்போ இந்த நிலைமைக்கு போயிருக்கோமா? இந்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணிருக்கோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு கதறி இருக்கும் அந்த மாதிரி இல்லையே இல்லீங்களா? அப்ப பாருங்க, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நிறுவனம் கத்திர முன்மாதிரி வைக்க சொல்றாரு. அப்போ அவர் அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் உபத்திரம் பாடு துன்பம் துக்கம் தரன்னு சொல்லிய சந்தோஷம்ன்றது இல்ல. உலகமோ சந்தோஷப்படும். பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருப்பார், அவரு கூட கேட்பார், உண்மையான தேவன் வணங்குறீங்க, உண்மையான சத்தியம் சொல்றீங்க, அப்புறம் ஏன் அழுகிறீங்க இல்லைங்களா? அதை சொல்றாரு. இது சாதாரண பாத்திரம் இல்ல. கத்தருடைய பாத்திரத்துல நம்ம என்ன பண்றோம்? பானம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது அந்த தன்னுடைய ஒவ்வொரு அதை சொல்லணும், இந்த பூமிக்குரிய ஒவ்வொரு நலன்களையும் நம்ம என்ன பண்றோம்? கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சந்தோஷங்கள் நலன்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? கான்சன்ட்ரேஷன் பண்ணி கடைசியில ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்ல ட்ரை ஆயிருங்களாமா. இனி செலவு பண்றதுக்கு ஒன்னும் இல்லை, அப்புறம் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறதுக்கும் ஒன்னும் இல்லை. வாழ்க்கை எப்படி ஆயிருங்க? அதை சொல்லும்போது ஒரு பாலைவனம் ஆயிரும். ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கை இந்த கான்சன்ட்ரேஷன் பாத்திரத்துல போகும்போது ஒரு பர்டிகுலர் நிலைமையில ஒரு பாலைவனம் ஆயிருங்களாமா. அப்ப பாலைவனம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் திவால் இல்லீங்களா? உலகத்துல கூட வருதா இல்லீங்களா? உலகத்துல கூட ஒருத்தர் என்ன பண்ணுவாருங்க? ஃபுல்லா ஏதோ பிசினஸ் பண்ணுவாரு, இல்ல யாருக்கோ ஏழைங்களுக்கு கொடுப்பாரு, இப்படி கொடுத்து கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா என்ன ஆச்சுங்க? திவால் ஆயிடுச்சு. கடைசியில் என்ன பண்ணுவாரு? முடிஞ்சு. புது சிஷ்யா சேம் அதே மாதிரி ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணாருன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு நாளைக்கு என்ன ஆயிருங்க? இல்ல அப்படியே இருக்குங்களா? இருக்குமா இல்ல முடிஞ்சிருங்களா? கம்ப்ளீட்டா என்ன ஆயிரும்? அனந்தரமா மாறிடும். அதை சொல்லும்போது பாலைவனமா மாறிடும். அப்போ உலகத்துல ஒருத்தர் பாலைவனம் ஆயிடுச்சு, ஃபுல் திவால் ஆயிட்டாரு, எல்லோ கார்டு வாங்கிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னைக்கு கடனும் ஏதோ எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவு எல்லாமே முடிஞ்சு. என்ன பண்ணுவாருங்க? நேரம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இல்லைங்களா பாயசம் எதுவும் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடுவார். அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல கயிறு மாட்டு போக வேண்டியதான், வேற என்ன இருக்கு உலகத்துல? இதுதான் நிலைமை இருக்குது. ஆனா புதிய சிஸ்டனுடைய வாழ்க்கை அப்படிங்களா? ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு, வாழ்க்கை வனாந்திரமாயிருச்சு, அவ்வளவுதான். எந்த ஒரு விருப்பு வெறுப்புகள் கூட கிடையாது, எந்த ஒரு ஆசை நோக்கம் கூட கிடையாது. இந்த சரீரம் ஒரு ஜடம் மாதிரிதான், பிரயோஜனம் இல்லாத ஆயிடுச்சு இல்லீங்களா? இதை வச்சு என்ன இருக்குது? எடுத்துட்டு நடக்கிறதுக்கே ரொம்ப கடினமா இருக்குது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு விருப்பத்தை நம்ம செயல்படுத்துவோமா? அது கூட செய்ய மாட்டோம். ஒரு டைம் செய்வோம். கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில இந்த பாத்திரத்துல பானம் பண்ணி பண்ணி பாத்திரத்துல முடிக்கும் போது கண்டிப்பா இந்த சரீரத்தினுடைய தேவைகளை கூட நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோங்க? ஒரு பொருட்டை நம்ம நினைப்போமா? கண்டிப்பா நினைக்கிற வாய்ப்பு இல்லை. அது கூட என்ன பண்ணிடுவோம்? பலி செலுத்திடுவோம். செலுத்திட்டு வாழ்க்கையில எல்லா வசதி வாய்ப்புகள் பலன் எல்லாத்தையுமே செலுத்தி முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை என்ன ஆயிரும் சொல்றாரு? அந்த வனாந்திரம் அது பாலைவனமா மாறும் சொல்றாரு. அப்போ அந்த சமயத்துல எல்லாம் முடிஞ்சு அழுந்துட்டு நின்றுப்போம். அழுக்க துக்கம் இருக்காதுங்களா? கண்டிப்பா துக்கம் இருக்கும். ஒரு சம்பவம் அந்த மாதிரி சம்பவத்துல நம்ம போகும், போகும்போது துக்கம் இருக்கும். அப்போ நேர கத்திர வந்துட்டு, சரி மக, ரொம்ப அருமையா கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன், இனி எல்லாத்தையும் என்ன பண்றேன் உனக்கு, எதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டியோ ரிட்டர்ன் நான் கொடுக்கறேன் சொல்றாருங்களா? வீடு இழந்துட்டேன் உங்களுக்காக, என்னுடைய பலத்தை இழந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இப்ப என்ன பண்ண போறீங்க? சரி பரவாயில்ல, எனக்காக என்ன பண்ற கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில என்னுடைய சித்தம் செய்யறதுக்காக நீ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துருக்க, எல்லாத்தையும் டபுளா வாங்கிக்கோ, எல்லாம் டபுளா வாங்கிக்கோ, பேங்க் பேலன்ஸ் முடிச்சு வாங்கிக்கோ, வீடு வாங்கிக்கோ எல்லாம் அப்ப கொடுத்தா நம்ம வாங்கிடுவோங்களா? என்ன சொல்லுவாங்க? கத்தருக்காக செலவு பண்ணுங்க, கொடுங்க, அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுத்துருக்கீங்களா? திருப்பி கொடுப்பாரா? அப்படின்னா அந்த திருப்பி கொடுக்க மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி கடைசியில ட்ரை ஆயிட்டு போயிட்டு நின்னா கேட்கும் போது என்ன பண்ணுவோம்னா, போதும், இனி என்ன பண்ண மாட்டோம், உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவார் கத்தர். ஏன்னா புது சிருஷ்டிக்கு மறுபடியும் வீடு அந்த இழந்தது எல்லாத்தையும் திரும்ப பலி செலுத்தினா திரும்ப கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க மறுபடியும் பலி செலுத்தி தான் வந்து நிற்பாங்க, மறுபடியும் அழுந்துட்டு தான் நிற்பாங்க இல்லைங்களா? எல்லாம் முடிஞ்சு அப்ப கூட அழுந்துட்டு. அதனால சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்க்கும்போது, இனி நான் உங்களுக்கு என்ன பண்ண போறதில்ல, இதை நான் கொடுக்க போறதில்லை அப்படின்ற விஷயத்த தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த விஷயங்கள் நம்ம வாசிக்கலாம். யோவான் 15 அதிகாரம்
நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமா சந்தோஷப்படும்.
பலியின் வாழ்க்கையில முடிச்சுட்டா கண்டிப்பா நம்ம அழுது போய் அந்த ஒரு கிரவுண்டான நிலைமையில நிப்போம். அப்ப என்ன நடக்கும் பாக்கும்போது 23 வாசிக்கலாம் சிஸ்டர்.
அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள்.
அந்த நாளிலே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா மறுபடியும் இந்த பூமிக்குரிய விஷயங்களை கொடுத்தா மறுபடியும் கண்ணீர் தான் இருக்கும். அதனால எல்லாம் ட்ரை ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. என்ன பண்ணுவான்னு பார்க்கும்பொழுது, அதை நான் மறுபடியும் நீங்க வந்து கேளுங்க, நான் தரேன்னா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பா கேட்க மாட்டோம். ஏன்னா இதுல பட்ட பாடுகள், இதுல வாங்கின அனுபவங்களே போதும், இனி என்ன பண்ண மாட்டோம், ரொம்ப வாங்க மாட்டோம். அதை சொல்லும் போது 22 சிஸ்டர்.
அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான்.
பாருங்க, அப்போ அந்த ஒரு சமயத்துல அதான் சொல்லும்போது, உலகத்துல ஒருத்தர் ட்ரை ஆயிட்டாரு, பாலைவனம் ஆயிடுச்சுன்னா அதோட லைஃப் என்னாச்சு, முடிஞ்சு. ஆனா புது சிருஷ்டி என்றைக்கு இழந்துட்டாங்களோ, எல்லாம் இழந்துட்டாங்களோ, அன்னைக்கு தான் என்ன ஆகுது, அவங்களோட வாழ்க்கை புதுசா ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அதை சொல்றாரு. திரும்ப அதை சொல்லும் போது, நான் இந்த பூமிக்குரிய சந்தோஷங்கள் இனி உங்களுக்கு என்ன பண்ண போறதில்ல, நான் கொடுக்க போறதில்ல. எந்த சந்தோஷம் கொடுத்துறேன்? பரலோகத்தின் சந்தோஷங்களால, ஒவ்வொரு இழப்புக்கும் ஒவ்வொரு பரலோகத்தின் சந்தோஷங்களால உங்களை என்ன பண்ண போறேன், நான் நிரப்ப போறேன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, தேவனுடைய கிருபையில அந்த ஒரு பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும்போது எவ்வளவு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இல்லைங்களா? இந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும்போது கத்திரத்துல ஐக்கியம், தேவனிடத்துல ஐக்கியம் புதுசிருஷ்டிகள் இந்த அனுபவத்துல மாத்திரம் இல்ல, பாவத்தை பற்றின தெளிவான அறிவு கூட என்ன பண்ணும், புது சிருஷ்டிக்கு வரணும். அப்போ அந்த மாதிரி பலவீனங்களுக்குள்ள போயிட்டு கூட அதுல கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ணீர் வாங்கிட்டு அனுபவங்கள் வாங்கிட்டு அப்படியே வெளியே வருவார். வந்துட்டு கடைசி அத்த சொல்லும் போது, இந்த இடத்துல நிற்கும் போது எப்படி என்ன, வாழ்க்கை ஒரு வனாந்தரமா மாறிடும், பலி செலுத்தி செலுத்தி வனாந்தரமா மாறிடும். அப்போ உலகத்துல வனாந்தராயிச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையுமே கிடையாது. ஆனா தேவன் ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் அத்த சொல்லும் போது, பாலைவனத்துல பூக்கள் வரணும், நம்ம எப்ப வளரும் அப்படின்னா, எப்பாவது கொஞ்சம் தண்ணி படிச்சுன்னா என்ன பண்ணிடும், தண்ணி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கு பூக்கள் வரக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட என்னாகறதுல, இந்த ஒரு அதை சொல்லும் போது, இந்த பூமிக்குரிய ஒரு நம்பிக்கையோட நம்மளுடைய வாழ்க்கை என்னாகிறதுங்க முடியறதுல. அதை சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனம்
மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்.
பாருங்க, இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்துட்டு இந்த பலியின் வாழ்க்கை நம்ம செஞ்சுட்டு இல்லைங்களா, அவர் ட்ரை ஆயிட்டோம் அப்படின்னா அது எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிரும். ஆனா நம்முடைய நம்பிக்கைகள் இல்லைங்களா, அதை சொல்லும் போது எல்லாமே நம்ம பலி செலுத்துறோம்னா சும்மா இல்ல, ஒரு நோக்கத்தோட என்ன பண்றோம், ஒரு பரிசுத்தமான நோக்கத்தோட நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த பரிசுத்தமான நோக்கத்துல எதையும் சந்திக்கிறதுக்கு நம்ம என்னங்க தயாரா இருக்கோம், தேவைப்பட்ட மரணம் கூட சந்திக்கிறதுக்கும் தயாரா இருக்கும் இல்லீங்களா? அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு பாத்திரத்துல கத்தருடைய ஆசீர்வாதமாக சொல்லும் போது, அந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணும்போது அநேக அனுபவங்கள் போயிட்டு இருக்கும். இது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் அனுபவம், இண்டிவிஜுவல் கப்பு. இதுல நம்ம ட்ரை ஆயிட்டமா இல்ல வனாந்தர ஆயிட்டமா எந்த சூழ்நிலையில் இருக்கோன்றது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண வேண்டியதுங்க, செக் பண்ணிக்க வேண்டியது இல்லீங்களா? அப்போ இந்த மாதிரி போகும்போது கத்தர் நம்மளை கை விட்டுட்டாரா, விட்டுருவாரா இல்லைங்களா? அதை சொல்லும் போது தானியல் அணை கடைசியை கேட்டு கூப்பிட்டு கேட்டாரு, எப்படி கேட்டாருங்க, அந்த நேபுகாத் நேச்சர் கடத்தது அடுத்த ராஜ சாம்ராஜ்யத்துல யாருங்க, மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல, மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல அந்த ராஜாவை தவிர யார்ட்டையும் விண்ணப்பம் செய்யக்கூடாது ரூல் போட்டாங்க. ரூல் போடும் போது தானியல் தேவனை நோக்கி என்ன பண்ணாருங்க, பிரயர் பண்ணிட்டாரு. அதனால எடுத்து சிங்க கபில போட்டாரு. ராஜாவுக்கு ரொம்ப வேதனையாச்சு. அதனால கடைசியா என்ன பண்ணார், காலையில் போயிட்டு நேரங்காலத்தோடு போயிட்டு என்ன பண்ணார், கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாருங்க, வாசிக்கலாங்க. தானியேல் 6:20.
ராஜா கெபியின் கிட்ட வந்து போது
துயர சத்தமாய்
தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று
பாருங்க. உன்னுடைய தேவன் சிங்கங்களுடைய வாய்களுக்கு தப்புவித்தாரா? அன்னைக்கு தானியல் கேட்டார். நம்ம கிட்ட இப்ப தானியல் வகுப்பாரா நம்ம இருந்திருக்கோம், கடைசி கால தானியல் வகுப்பாராக இருந்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில ஒவ்வொரு உபத்திரவத்துல ஒவ்வொரு அனுபவங்களுக்குள் கடந்து போகும்போது இதே சத்தம் தான், தேவன் நம்மளோடு இருந்துட்டாரா, இருந்தாருங்களா, டெஸ்ட் பண்ணிருக்கோமா இல்லைங்களா, டெஸ்ட் பண்ணி பாருங்க. கான்சன்ட்ரேஷன் பண்ணி ட்ரை ஆகி அந்த ஒரு அழுகை கண்ணீருக்குள்ள போனா தான் தெரியும் தேவன் எப்பேற்பட்டவன்றது. என்ன பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும். அதான் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அப்ப ருசித்து பார்க்க அருமையான வாய்ப்பு இந்த ஒரு கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடிய அருமையான நேரம். இந்த சமயத்துல நம்ம பானம் பண்ணும்போது நிச்சயமாக தேவன் என்ன பண்றானா, அதை சொல்லும்போது பாலைவனத்துல வரக்கூடிய பூக்கள் மாறி நம்முடைய நம்பிக்கைகள் இம்மைக்குரியது மாத்திரம் இல்ல, நம்முடைய உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம பலி செலுத்திட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பா நம்முடைய இந்த ஒரு பாலைவனமான வாழ்க்கையில பூக்கள் உண்டாக்க முடியுங்களாமா? எப்படி உண்டாக்க முடியும்னா, அந்த பூக்களுக்கு தண்ணீர் தேவை, அங்க தண்ணீர், இங்க ஒவ்வொரு கண்ணீர் இல்லைங்களா, கண்ணீர் ஒவ்வொரு சொட்டுல என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பூக்கள் வர வைக்க முடியுங்களாம். அப்போ ஒவ்வொரு புது சிஷனுடைய ஆசீர்வாதங்களையும் எப்படிதான் இதுவரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை சொல்றாரு, ஏமாற்றங்கள், தோல்வி இல்லைங்களா, கண்ணீர், இதன் மூலமே அவர்கள் என்ன பண்றாங்க, வெற்றி வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம கூட இப்பேற்பட்டதான் அந்த புது சிஷனுடைய அனுபவத்துக்குள்ளாக கர்த்தருடைய பாத்திரத்துல அனுபவத்துக்குள்ள போயிருக்கோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளவு கண்ணீர் இருக்கணும், எவ்வளவு பாடு, உபத்திரம், ஏமாற்றம் கண்டிப்பா இருக்கணும். அப்ப இதுக்கு மத்தியில நம்பிக்கையற்றவர்களா இல்ல, உலகத்தின் ஜனங்கள கண்டிப்பா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனா என்ன பண்ணிருவாரு, ஜீவன் விட்டுருவாரு. ஆனா நம்ம அந்த நிலைமையில இல்ல, நம்ம தைரியத்தோடு இன்னும் போராடி இன்னும் சொல்லும் போது அதான் பாவத்தை எதிர்த்து போராடுறது இல்லைங்களா, எந்த அளவுக்கு ரத்தம் சிந்தற அளவுக்கு அந்த அளவுக்கு போராடி நம்முடைய மாம்சத்தை மேற்கொண்டு எங்க போனுங்க, ஜெயம் கொண்டு ஜெயம் கொண்டு முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பாரா மாறணும்னா இந்த பாத்திரத்துல தைரியமா பானம் பண்ணணும், தொடர்ந்து பானம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கணும் அப்படின்னு விஷயத்தை பாக்குறோம். அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையில அதான் சொல்லும் போது இப்பேற்பட்டதாக அந்த வாழ்க்கையில பானம் பண்ண போது அந்த அனுபவங்களுக்குள் போகும்போது தாவீதுக்கு சொன்ன அதே வாக்கு தத்துவம் இல்லைங்களா, அவர்கிட்ட சொன்ன மாதிரிதான் இல்லைங்களா, தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யாதது என்ன இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒரு வார்த்தையும் நமக்கு என்ன இல்லைங்க தவறி போகலன்னு யோசுவாக்கு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஒன்றும் தவறி போகாது அப்படின்னு விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இப்பேற்பட்டதாக நம்ம கூட நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில என்னத்தான் சொல்ல முடியும்னா, தாவீது சொன்ன மாதிரி கர்த்தர் செய்துட்ட எல்லா உபகாரங்களுக்காகவும் திருப்பி நான் என்னத்தை செலுத்துவேன். திருப்பி செலுத்துறதுக்கு என்ன இருக்கு நம்மகிட்ட இல்லைங்களா, திருப்பி செலுத்தணுமா அப்படின்னா நம்ம என்ன கொண்டு வந்தோம், செலுத்துறதுக்கு ஒண்ணு கொண்டு வரல, ஒண்ணு கொண்டு போறதும் இல்ல இல்லைங்களா. இந்த கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில அனுபவமாக பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணி நம்ம நம்மளுடைய அர்ப்பணிப்பின் அந்த பாத்திரத்தை கம்ப்ளீட் பண்ணுங்களா, எப்படி கர்த்தர் இயேசு சொன்னாரோ எல்லாம் முடிந்தது. அதே போல நம்ம கூட ஒரு சொட்டு விடாம எல்லாத்தையும் குடிச்சு முடிக்கணும். அப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம அந்த கடைசி மூச்சின் அதை சொல்லும் போது ஃபைனல் கிளைமேக்ஸ் இருக்கும், உறிஞ்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப குடிக்கும் போது நிச்சயமா வேற ஒரு பாத்திரத்தை கொடுப்பார், எப்படி கொடுப்பாருன்னா அத சொல்றாரு மார்க் 14:25.
நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பாத்தீங்களா, அப்போ இப்பேற்பட்டதான அனுபவமாக இந்த உபத்திரவமாக கப்பல நம்ம பானம் பண்ணி முடிச்சுட்டா உடனே என்ன என்ன பாத்திரம் கொடுக்கறாங்க, நவமானதாய் இல்லைங்களா, நவமானதுன புது பாத்திரம், இந்த பாத்திரம் அந்த பாத்திரம் சம்பந்தமே கிடையாது இல்லைங்களா. அதை சொல்றாரு நவமானதாய் புது பாத்திரம் இந்த கையில இருக்கு கத்தட்ட. அப்ப இந்த பாத்திரம் இப்படி குடிச்சிட்டா அடுத்த இதை வாங்கிக்கலாம், அப்படியே கை நீட்டி வாங்கிக்கலாம், இது குடிச்சு முடிச்ச போதும் அதை வாங்கிக்கலாம், அந்த அளவுக்கு என்ன இருக்குங்க இருக்கு, இது பாதி குடிச்சிருக்கேன் கொடுங்க கொடுப்பாரா அப்படி இல்ல, கம்ப்ளீட் கம்ப்ளீட்னஸ் பண்ணணும் இல்லைங்களா. அதை சொல்ற கத்தர் மாதிரி எல்லாம் முடிந்தது, நம்மளுடைய வாழ்க்கையில கூட எல்லாம் முடிந்ததுன்ற அந்த மாதிரி கம்ப்ளீட்டா பானம் பண்ணணும். அப்ப பானம் பண்ணும்போது கத்தர் நிச்சயமாகவே நமக்கு அந்த புதிய பாத்திரத்தை வச்சிருக்கார், அதுல போகும்போது அந்த கணம் மகிமை அழியாமை இதுக்குள்ள போகும்போது எப்பேற்பட்ட அனுபவங்களுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா. அந்த பாத்திரம் கூட இருக்கு. இப்போ கடைசி டைம்ல அதை சொல்றாரு நமக்கு வாய்ப்பு கை மேல இருக்குது, யாரெல்லாம் கான்சன்ட்ரேஷன் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்றாரோ அந்த அனுபவமாகி பாத்திரத்துல பானம் பண்றாரோ அவருக்கு நிச்சயம் என்ன இருக்குங்க, ராஜ்யத்துல மகிமையான பாத்திரம் காத்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். தேவன் தாமே எப்பேற்பட்டதான அந்த பாத்திரத்துல கசப்பான பாத்திரத்துல பானம் பண்றது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு மகிமை கனம் அழியாம என்ற பாத்திரத்திலும் பானம் பண்ண தேவன் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.